மத்தேயு 26 வசனம் 1-16 வரை உள்ள வசனங்கள். இயேசு இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு அவர் தம்முடைய சிஷ்யரை நோக்கி, 2 பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா எனப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையிலே கூடி வந்து இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது என்றார்கள். இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனமடைந்து, இந்த வீண் செலவு எண்ணத்திற்கு இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானோ எப்போதும் உங்களிடத்தில் இறேன். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாயிருக்கிறது. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதா காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான்.
மத்தேயுடைய கடைசி பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். மிகவும் முக்கியமான, மிகவும் அதிசயமான பகுதி, ஒரு கிளைமேக்ஸ் அப்படின்னு இல்லைங்களா, கதை முடிகிற ஒரு தருவாய் மத்தேயு சுவிசேஷத்துக்கு வந்திருக்கிறோம். அந்த கிளைமேக்ஸ் தான் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையில் முடிகிறத நாம் பார்க்கிறோம். எல்லா ஒரு விதத்தில் பார்த்தோன்னா, இதுவரைக்கும் மத்தேயு சொல்லிட்டு வந்த எல்லாமே இப்போ வர ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு முகவரி தான். இப்போ தான் மெயின் நிகழ்ச்சி வரப்போகுது. இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை கதை வந்து வெறும் மத்தேயு சுவிசேஷத்துக்கு மாத்திரம், முழு வேதத்துக்கும் அதுதான் முக்கியமானது. அதுதான் கிளைமேக்ஸ், மெயின் இவெண்ட். மீட்பின் வரலாறுலேயே மிக முக்கியமான நிகழ்வு இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை தான். கடவுள் வரலாற்றை ஏன் தொடர விட்டார்? ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பிறகு உடனே அவங்கள அழிக்காமல் தொடர விட்ட ஒரே காரணம், இந்த ஸ்திரீ இந்த சர்ப்பத்தின் தலையை நசுக்க ஒருத்தர் வருவார் என்பதனால தான் வரலாறை விட்டார். அது நிறைவேறது இயேசுடைய சிலுவையில் தான் நம்ம பார்க்குறோம். எல்லா மனித குல சரித்திரமும் அதை நோக்கி தான் வந்துச்சு. ஒரு நாள் தேவன் மனிதனாக வந்து தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரே மத்தியஸ்தராக வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் ஒரு நாள் தொங்க போகிற ஒரு நிகழ்ச்சி. நாம் இப்போ படிக்க போகிற 3 அந்த அதிசயமான கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். மீட்பின் ஒரு கிளைமேக்ஸ், ஒரு முடிவு வருது. வரலாற்றிலேயே மிக மிக உச்சக்கட்ட ஒரு நிகழ்ச்சி, வரலாற்று மாத்திரம் இல்லை நித்தியத்திலேயே உச்சக்கட்ட நிகழ்ச்சியாக இருக்க போகுது. ரெவலேஷனில் நம்ம படிச்சுட்டு வரோம். எல்லாம் பரலோகத்தில் இருக்கிறவர்களும் எதை பார்த்து ஆண்டவரை துதிப்பார்கள்லாம், ஆட்டுக்குட்டியானவர்கள் பாத்திரமானவர். ஏன்? அவர் அடிக்கப்பட்டு தம்முடைய இரத்தத்தினாலே தேவனுக்கு என்று நம்மளை மீட்டு கொண்டார். நித்தியத்திலையும் சதா காலங்களும் சிலுவை தான் உயர்ந்த சிதறமாக நிற்கப்போது. சிலுவைக்கு முன்பதாக பிறந்த எல்லா விசுவாசிகளும் சிலுவையை முன்னோக்கி பார்த்தாங்க. சிலுவைக்கு அப்புறம் வந்த எல்லோருமே சிலுவையை பின்னோக்கி பார்த்து தான் ரட்சிக்கப்படுகிறோம். ஒரு பாடல் எழுதுகிறவர் அவர் சொல்லியிருக்கிறாரு, இயேசு கிறிஸ்துவை சிலுவை அன்றி வேறு காரியத்தில் மேன்மைப்பட ஒன்றுமே இல்லை. இந்த முழு வரலாற்றுலையும் எல்லாவே காலத்தின் சேதங்கள், இந்த பிரேக்ஸ் ஆஃப் டைம், தூளுங்கத்தான் காலத்தினால எல்லாமே போய் அழியிற காரியங்களில் உச்சகட்டமாக நிற்கக்கூடியது இயேசுடைய சிலுவை மட்டும்தான். அப்போஸ்தலன் பவுல் இயேசு கிறிஸ்துவ சிலுவை அன்றி, இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய அவர் சிலுவையில் அறையப்பட்டதும் வேற அன்றி, உங்களுக்குள்ளே அறிய அதை அன்றி வேற எதுவுமே அறியறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்றார். பைபிளுடைய சென்டரே இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை, எண்ணி முடியாத பழையற்பாடு தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுகிறது சிலுவை, எல்லா சுவிசேஷங்களுடைய முடிவு சிலுவையில் முடியுது, எல்லா புதிய ஏற்பாடு நிருபங்களுடைய இறையல் சிலுவை அடிப்படையில் தான் இருக்கு. ஆகவே நாம் இன்னைக்கு தொடர்ற ஒரு பகுதி, இயேசு சொன்ன மாதிரி எத்தனையோ ராஜாக்கள் எத்தனையோ தீர்க்கதரிசிகள் ஆவலா பார்க்கணும் கேட்கணும்னு இருந்தோம், கேட்காமல் பார்க்காமல் போன பழையற்பாடில் இருந்த எல்லா பரிசுத்தவான்களும் தீர்க்கதரிசிகளும் எதிர்நோக்கி ஆவலோடு பார்க்குற ஒரு ஒரு காட்சி நிகழ்ச்சி தான். ஆண்டவருடைய கிருபையினால நீங்களும் நானும் பெரிய ஸ்லாக்கியம், அந்த தீர்க்கதரிசிகள் ராஜாக்களுக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம், நாம் உலக பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியினுடைய அந்த கடைசி நிகழ்ச்சியை பார்க்குற தியானிக்கிற ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆகவே உங்களை நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறேன், உங்களை வரவேற்கிறேன். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவினுடைய கதையை கேட்கவும், அது கதை மாத்திரம் இல்லை, வரலாறு, அந்த வரலாற்றில் அருமையான பாடங்கள் இருக்குது முழு வேதத்திலையும். இந்த மூணு சாப்டர்ஸ் பல ஆளுங்களை பல கேரக்டர்ஸை பல நிகழ்வுகளை கொண்டு வந்து இது எல்லாமே சிலுவையிலையும் உயிர்த்தெழுதலும் எப்படி முடியுதுன்னு நமக்கு காட்டப்போகுது. மத்தேயு வந்து அது அருமையாக பிரிக்கிறார். மூணு அதிகாரங்களை பார்த்தீங்கன்னா 26வது அதிகாரம் ஆரம்ப வசனங்கள்லாம் சிலுவைக்கு நம்மளை ஆயத்தம் பண்ணுறார். அந்த தலைவர்கள் பிளான் பண்ணுறது, அந்த பெண் வந்து ஸ்டைலம் பூசுறது, தைலத்தை கொட்டுறது, அபிஷேகம் பண்ணுறது, யூதாஸ் காட்டி கொடுக்கறது, ராப்போஜனம் எல்லாமே ஒரு ஆயத்தம். எதுக்கு? சிலுவைக்கு. அது அந்த ஆயத்தம் பகுதி முடிஞ்ச பிறகு 26வது அதிகாரத்தில் இயேசு கைது செய்யப்படுகிறார். 27வது அதிகாரத்தில் அவர் விசாரிக்கப்படுகிறார். 27வது கடைசியில் அவர் சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு பண்ணப்படுகிறார். 28வது அதிகாரத்தில் அவர் உயிரோடு எழுந்து அவர் அந்த பெரிய கிரேட் கமிஷன் அந்த சீஷர்களுக்கு கொடுத்து பரலோகத்துக்கு ஏறெடுத்து கொள்ளப்படுறதை நம்ம பார்க்குறோம். ஆகவே இந்த 26வது அதிகாரம் வந்து ஒரு கதவுக்குள்ள இந்த பெரிய நிகழ்வு, பைபிளிலேயே நித்தியத்திலேயே இருக்கக்கூடிய பெரிய நிகழ்வுக்குள்ள நாம் நுழைகிற ஒரு கதவாக இருக்கிறத பார்க்குறோம். இது நம்மளை ஆயத்த பண்ணுது. ஒரு இது ஒரு முகவரியாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லாரும் காத்திருந்த நிகழ்ச்சி. நான் நினைக்கிறேன் மத்தே இதை எழுதும் போது அவருக்கு ஹார்ட் பீட்டெல்லாம் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கும். அவர் ஸ்போர்ட்ஸ் வாட்ச் கட்டியிருந்தாருன்னா தெரிஞ்சிருக்கும் அவர் ஹார்ட் பீட்லாம் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். ஒரு யூதனுக்கு வரலாறு, எல்லா யூதர்களும் காத்திருந்த மேசியா வந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு பணி. 1-16 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல காட்சிகள் நமக்கு வருது. ஒரு முக்கியமாக 4 காட்சிகள், தேவனுடைய இறையாண்மை திட்டம், அதுக்கு நேர் விரோதமாக மனிதர்களுடைய திட்டம், ஒரு பெண், பேர் கொடுக்காத ஒரு பெண்ணினுடைய பக்தி ஆராதனையை பார்க்குறோம், யூதாஸ் காட்டி கொடுக்கறத பார்க்குறோம். இது எல்லாமே தனித்தனி கதை இல்லை, இது எல்லாமே ஆர்டராக வைத்து தேவன் எப்படி இதெல்லாம் பயன்படுத்தி இயேசுவை சிலுவையில் கொண்டு கரெக்டான நேரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னபடி அவர் மறிக்க வைக்கிறார் என்றதை தெளிவாக நம்மளுக்கு காட்டுறத பார்க்குறோம். ஆகவே 1-5 வரைக்கும் இன்றைக்கி பார்ப்போம். 2 தலைப்பில் பார்க்கலாம். 1-2 வரைக்கும் தேவனுடைய இறையாண்மை திட்டம், The Sovereign Plan of God. 3-5 வரைக்கும் மனிதர்களுடைய சீர்கெட்ட திட்டம், தேவனுடைய இறையாண்மை திட்டம், அதுக்கு நேர் விரோதமாக மனிதர்களுடைய சீர்கெட்ட திட்டம். எது ஜெயிக்க போகுது? நீங்கள்லாம் சொல்லிடலாம் கடவுளுடைய திட்டம் தான் ஜெயிக்கும்னு. ஆனால் மேல் பார்வையெல்லாம் பார்த்தோன்னா மனிதர்களுடைய திட்டம் தான் ஜெயிக்கிற மாதிரி தெரியுது. ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலமாக நம்ம கண்களை திறந்தாருன்னா தேவனுடைய இறையாண்மை திட்டம் எவ்வளோ அதிசயமாக கடைசியில் ஜெயிக்குது சாதிக்குதுன்றதை தான் இந்த பகுதி நமக்கு காட்டுது. ஆகவே இந்த கதவுக்குள்ளே நுழைவதற்கு உங்களை எல்லோரும் நான் அழைக்கிறேன். முதலாவது தேவனுடைய இறையாண்மை திட்டத்தை பார்க்கலாம். ஒன்றாவது வசனம், இயேசு இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, எந்த வசனங்களை எல்லாம், இந்த வசனங்களை எல்லாம், வசனங்களை இயேசு சொல்லி முடித்த பிறகுன்னு வரும்போதே மத்தேயு படிச்சுட்டு வந்தவங்க தெரியும், மத்தேயு இயேசுடைய ஒரு பிரசங்கம் முடிஞ்ச பிறகு பிரசங்கம் முடிஞ்சிச்சுப்பான்னு சொல்ற விதம் இது. அவர் அஞ்சு வரலாறை தான் எழுதுறாரு, ஹிஸ்டரியை எழுதுறாரு, அதுக்கு நடுவில் பிரசங்கத்தை சேர்க்கிறார், நீண்ட பிரசங்கம், மலை பிரசங்கம் முடிஞ்ச பிறகு இந்த வசனங்களை எல்லாம் அவர் சொல்லி முடித்த பிறகு, வசனங்களை சொல்லி முடித்த பிறகுன்னு வர அவர் ஓமைகளை சொல்றாரு. அந்த மாதிரி அஞ்சு இடத்துல இந்த பிரசங்கங்களை சேர்க்கிறார். இது அஞ்சாவது இடம். இந்த அஞ்சாவது இடத்துல இதுல இருக்கிற விசேஷம் என்ன, எல்லாம் என்ற ஒரு வார்த்தையை சேர்க்கிறார். ஏன், பிரசங்கம் எல்லாம் முடிஞ்சிச்சு, மற்றதுல எல்லாம் இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த பிறகு, இங்க எல்லாம்னு சேர்க்கறதுக்கு என்ன, இதுக்கப்புறம் பிரசங்கம் கிடையாது. இதோட அவருடைய பிரசங்க ஊழியம், போதக ஊழியம் முடிந்தது. கிறிஸ்து மத்தியஸ்தராக தன்னுடைய பணியை பரிபூர்ணமா செய்து முடித்து இப்ப ஆசாரிய பணியை செய்வதற்கு முன் வருவார். இப்ப வரலாறு தொடரப்போகிறது என்பதை சொல்லி இந்த வார்த்தைகளை எல்லாம், எந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணுமா, அதிசயமான வார்த்தைகள், நம்மளை மெய்மறக்கிற வார்த்தைகள், மலை ஒளிவ மலை பிரசங்கம், அவருடைய ரெண்டாவது வருகை. மூணு மாசமா நம்ம பார்த்துட்டு வந்தோம், 24-25 அந்த ஒளிவ மரத்துக்கு போய் மலைக்கு போய் நம்மளே மெய்மறந்து தான் போனோம் இல்லைங்களா. ஒரு டைம் டிராவல்ன்னுவாங்க இல்லைங்களா, அந்த படத்துலலாம் ஒரு மிஷினில் உட்காந்துக்கிட்டா அப்படியே வேற வேற காலத்துக்கு கூட்டு போ, அந்த மாதிரி நம்ம அந்த மலை மேலே போய் டைம் டிராவல் தான் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கு. அப்படியே இயேசு கிறிஸ்து முதலாவது வருகையிலேருந்து ரெண்டாவது வருகை வரைக்கும் என்னென்ன நடக்கும்லாம் காமிச்சிட்டு, இடைவேளை காலத்தில் கடைசியில் அவருடைய வருகை, நியாய தீர்ப்பு, பரலோகத்தின் பார்டரு, நரகத்தின் பார்டரை கூட தொட்டுட்டு நம்ம வந்துட்டோம், தொட்டுட்டோம். ஆனால் திருப்பி இப்போ டைம் டிராவலில் போனோன்னு இறங்கி வரணும். இப்போ பாருங்களேன், அங்கே மலையிலேயே இருந்துடக்கூடாது. எத்தனை நூற்றாண்டு கடந்து போய் நம்மளை நாமளே மறந்து போன மாதிரி இப்போ திடீர்னு டைம் டிராவல் விஷயம் திருப்பி வந்துருச்சு நம்ம இருக்கிற இடத்துக்கு. என்ன, நம்ம வந்தோடனே என்ன பார்ப்போம், டேட் என்ன, டைம் என்ன, எங்கே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி. இப்போ எங்கே இருக்கிறோம், 33 AD புதன்கிழமை, ஏப்ரல் ஃபர்ஸ்ட். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், இந்த இதுக்கு புதன்கிழமை மண்டே இயேசு வந்தார் எருசலேமுக்குள்ள, கழுத குட்டி மேலே வந்தார். அந்த முழு எருசலேமே அவரை பாடி, ஓசானான்னு பாடி, கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்னு அவர் மேசியாவாக புகழ்ந்தாங்க. அவர் அந்த மண்டே வந்து அந்த ஆலயத்துக்குள்ளே போய் அங்கே நடக்கிற வியாபாரம்லாம் பார்த்தாரு, இருட்டாயிருச்சு, வீட்டுக்கு மார்த்தா மரியா வீட்டுக்கு போயிட்டார் பெத்தனியில். அடுத்த நாள் அவர் வரும்போது அந்த அத்தி மரத்தை சபித்து, சபித்து ஆலயத்துக்குள்ளே வந்து அந்த ஆலயத்தில் இருக்கிற எல்லாரையும் விரட்டி தள்ளினார், ஆலயத்தையே சுத்தம் பண்ணார். என்னுடைய பிதாவின் வீட கல்லர் கொகைகளை வியாபாரமாக பண்ணி வச்சுருக்கிறீங்களேன்னு எல்லாரையும் சுத்தம் பண்ணி, அடுத்த நாள் புதன்கிழமை வந்து சுத்தம் பண்ணப்பட்ட ஆலயத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, பிரசங்கம் பண்ணுறார். ஆண்டவருடைய சத்தியம், அதுக்கு தான் ஆலயம் இருக்கணும், அதை கரெக்டாக அந்த ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணுறாரு. இதெல்லாம் பொறுக்கல இந்த தலைவர்களுக்கு, அவர்கள் வந்து அவரை எப்படியாவது ஜனங்களுக்கு முன்னாடி அவமதிக்கணும்னு பல கேள்விகளை கேட்டதை நம்ம பார்த்தோம். அவங்க அவரை ஜனங்களுக்கு அவமதிக்கணும்ன்றது பதில் அவர் அவங்களுக்கு ஜனங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு அவமானத்தை கொடுத்துட்டார். அவருக்கு முன்னாடி நிற்க முடியல, ஞானமாக பதில் கொடுத்தாரு. அதோட உச்ச கட்டமாக 23rd அதிகாரத்தில் அவங்க மேலே அந்த 8 ஐயோக்களை திட்டி, உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோன்னு திட்டினதை நம்ம பார்த்தோம். கடைசியாக எருசலேமை பார்த்து அவர் கண்ணீர் விட்டு, உன்னுடைய வீடு உனக்கு பாலாக்கப்படும்னு சொல்லி வெளியே வந்துட்டார் ஆலயத்திலிருந்து. புதன்கிழமை சாயந்தரம் நடந்தது. வெளியே வந்து அவர் ஒலிவ மலை மேலே ஏறி போனார். ஏறி போகும்போது அந்த சீஷர் அந்த பின்னாடியே வந்து அந்த அவரை காமிச்சு, அங்கே அங்கே பாருங்க, கல்லுங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது, இதை போய் பாலாக்கோன்னுட்டீங்களேன்னா அவர் சொன்னார், இந்த கல்லை பார்க்குறியே ஒரு கல் மேலே இருக்கார் சொல்லிட்டு அவர் மேலே நடந்துகிட்டே போயிட்டார். இவங்களுக்கு தலையெல்லாம் சுத்துது. இவங்க பின்னாடியே போய் ஆண்டவரே ரெண்டு கேள்வியை கேட்டாங்க, எருசலேம் எப்போ அழியும், இதெல்லாம் எப்போ நடக்கும், ரெண்டாவது நீங்கள் எப்போ வந்து உலகத்தை முடிக்க போகிறீங்க. அதுக்கு பதிலாகத்தான் 24-25 வந்துச்சு. நம்ம எங்கே இருக்கிறோம்னு இப்போ புரிஞ்சிட்டிங்களா, மெய் மறந்து போயிடக்கூடாது, இங்கே தான் இருந்தோம். அதுக்கு பதிலாக 24-25 சொல்லி முடித்து பார்த்தா, டைமை பார்த்தா லேட் நைட்டு, புதன்கிழமை நைட் ஆயிடுச்சு, அவர் சாயந்தரம் ஏறினாரு, இப்போ நைட் ஆயிடுச்சு. அப்போ இறங்கி வராங்க பாருங்களேன். அந்த இறங்கி வரும்போது தான் இந்த 26:1 புதன்கிழமை நைட்டு அவங்க எந்திர அவங்க பார்க்குறாங்க. பார்க்கும்போது என்ன அவர் சொல்கிறாரு பாருங்களேன், 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். எப்படி இருக்கும் அந்த சீஷர்களுக்கு? இப்பத்தான் அவர் சகல மகிமையோடு வந்து எல்லோரையும் தேவதூதர்களோடு வந்து சிங்காசனத்தில் உட்கார்ந்து எல்லா மனிதர்களுடைய நித்திய எல்லையும் தீர்மானிக்கிற இவர்னு சொல்லி முடிச்சுட்டு இவர் உடனே அந்த நைட்டு என்ன சொல்றாரு, இன்னும் 2 நான் சிலுவையில் அறையப்பட போகிறேன். அவங்களுக்கு அதை கேட்கறதுக்கே விருப்பம் இல்லை இல்லைங்களா. அவர் அவங்கள ஆமாப்பா நான் மகிமையில் வரதான் போகிறேன், எல்லாரையும் நியாயம் தீர்க்க போகிறேன், ஆனால் இப்போ நடக்க வேண்டிய காரியத்துக்கு வாங்க, அடுத்ததாக நடக்க வேண்டியது மகிமைக்கு நான் போக வேண்டிய ஒரு வழி சிலுவை பாதை, சிலுவை தான் நெக்ஸ்ட், சிலுவையில் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. இது முதல் தடவை அவங்களுக்கு சொல்லலை, உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அவர் இது 4 சொல்கிறார், அவங்கள ஆயத்தம் பண்ணிக்கிட்டே வந்தார். அதை கேட்கும் போதெல்லாம் அவங்க சோர்ந்து போயிடுவாங்க, இல்லை கேட்டோம் கேட்காத மாதிரி நம்பாத மாதிரி அவங்க இருப்பாங்க. ஆனால் இப்போ என்ன விசேஷம்னா குறிப்பிட்ட நாளை சொல்கிறார். எப்போ நடக்கும்? 2 இன்னைக்கு வெட்னஸ்டே நைட்டு, நாளைக்கு தேர்ஸ்டே ஃப்ரைடே நடக்கும். இன்னும் 2 பஸ்கா பண்டிகை வரும். அது என்னைக்கு? பஸ்கா கடந்து போகும் திருநாள் வரும், அன்னைக்கு நான் சிலுவையில் அறைய போகிறேன் பாருங்களேன். ரொம்ப க்ளோஸ் வந்துருச்சு, ரொம்ப நெருங்கி. இது எப்படி இயேசுக்கு அது உறுதியாக சொல்கிறார், தவறலைக்காமல் நடக்கும்ன்றார். இவர் இயேசுக்கு எப்படி தெரியும்? இயேசுக்கு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், பிதா தனக்கு என்ன வெளிப்படுத்துகிறாரோ அது மட்டும்தான் இயேசுக்கு தெரியும். தன்னுடைய சகலமும் அறிந்த குணத்தை அவர் அது குறுக்கிக்கிட்டார். என் பிதா எனக்கு வெளிப்படுத்துகிறது அன்று எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னாரு. பிதா வெளிப்படுத்தினதுனால, ஏன் எப்படி பிதா வெளிப்படுத்தினாருன்னா, இது தேவனுடைய இறையாண்மை திட்டம். இயேசு கிறிஸ்து அந்த நாளில் அந்த நேரத்தில் இந்த சூழ்நிலையில் மறிக்கணும்னு உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே திட்டமிடப்பட்ட காரியத்தை அவர் அறிவிக்கிறார். இது பிதாவுடைய டைம், பிதாவுடைய திட்டம். என்னைக்கு தான் நான் சாகணும்? கடந்து பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகை யூதர்களுக்கு இருக்கக்கூடிய பண்டிகையிலேயே மிகப்பெரிய பண்டிகை. அவங்களுடைய கேலண்டர் ஆரம்பிக்கிறதா இந்த பண்டிகையில் தான். அது எதற்கு கொண்டாடுறாங்க உங்களுக்கு தெரியுமா? சில்ட்ரனுக்கு தெரியுமா பாஸ் ஓவர் எதுக்கு கொண்டாடுறாங்க? மோசே காலத்தில் 10 இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார் இல்லைங்களா. 10 யாருக்கு எந்த லிஸ்ட்டு தெரியும்? அந்த அதிசயமான வாதைகளை கொண்டு வந்து கடைசி வாதை அந்த சங்கார தேவதூதன் வந்து ஒவ்வொருத்தரும் எகிப்தின் வீட்டில் போய் முதல் புள்ள, யாரெல்லாம் முதல் புள்ள எங்கே இருக்கிறீங்க, முதல் புள்ள காலி செத்துருவாங்க. ஆனால் இஸ்ரவேலில் எல்லாரும் பொழைச்சிக்கிட்டாங்க. ஏன்னா அந்த ஆடை வெட்டி அந்த ரத்தத்தை அவங்க வீட்டு முன்னாடி, அந்த ரத்தத்தை அந்த தேவதூதன் பார்க்கும்போது கடந்து போவார், பாஸ் ஓவர். அதுக்கு தான் அது கடந்து போகும் திருநாள். இந்த ஜனங்கள் அந்த அதிசயமான விடுதலை மறக்கக்கூடாது என்பதற்காக லூக் இது யாத்ராமும் 13 அந்த பண்டிகையை அவர் ஏற்படுத்தி எப்படி ஆண்டவர் அவங்கள காப்பாற்றினாருன்னு ஒரு ஏற்படுத்தி இருந்தார். குடும்பமாக அவங்க சேர்ந்து அந்த டேபிளை சுற்றி அந்த ஆட்டை வெட்டி அந்த கறியையும் அந்த கசப்பான கீரையையும் புளிப்பில்லாத மாவையும் சாப்பிட்டு அந்த நினைவு கூறுவாங்க. அதுதான் கடந்து போகும் திருநாள் இல்லைங்களா. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அவங்களுக்கு அது வந்து ஆண்டவர் கட்டளை இட்டிருந்தார். எருசலேமில் மட்டும்தான் அதை வந்து கொண்டாடணும்னு. அதனால் என்ன ஆகும்னா, உலகம் எங்கும் இருக்கிற யூதர்கள் பஸ்கா வந்துச்சுன்னா எருசலேமுக்கு வந்துடுவாங்க. சொல்லப்படும் அந்த ஊரில் இருக்கிற கூட்டத்தை விட 10 பாப்புலேஷன் பஸ்கா டைமில் அதிகமாகுமா? யோசிச்சு பாருங்களேன். நம்ம பெங்களூரில் பாப்புலேஷனு இப்போ இருக்குது, எப்போனா 10 அதிகமாச்சுன்னா எப்படி இருக்கும் நம்ம ஊர்? இப்போவே டிராஃபிக்கில் ஊருக்கு போய் சேர ஆகுறதில்ல, வீட்டுக்கு வேலைக்கு போக ஆகுறதில்ல. 10 எங்கே பாரு கூட்டம். இல்லைங்களா? எல்லாம் ஹோட்டல்ஸ் எல்லாம் ரிசர்வ்டு, இடங்கள்ல ஃபுட்பாத்ல எல்லாமே வெளியே இடங்கள்லாம் கூட்டம், எங்க பார்த்தாலும் கூட்டம், டிராஃபிக் ஜாமு. அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி தான் பஸ்கா. எக்கச்சக்கமான கூட்டம் எருசலேமுக்கு வந்திருப்பாங்க. இந்த பஸ்கா இன்னும் ரெண்டு நாள்ல த பாஸ் ஓவர் என்ற ரொம்ப முக்கியமான பாஸ் ஓவர். ஏன் இது வரைக்கும் நடந்த பாஸ் ஓவரை விட இது முக்கியம்? ஏன் இத்தனை காலம், ஆயிரம் ஆயிரம் வருஷ காலம் கொண்டாடின இந்த பண்டிகை, எத்தனை கோடி ஆடுகள், ஒவ்வொரு பஸ்காக்கும் 2.5 லட்சம் ஆடுகளை பலி கொடுப்பாங்க. யோசிச்சு பாருங்களேன், 2.5 லட்சம், எத்தனை வருஷம் வருஷம் வருஷம், ஒரு நூற்றாண்டு இன்னொரு நூற்றாண்டு ஆடுகள் பலி கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த பண்டிகையினுடைய நிறைவேறுதல் இன்னொரு 2 நாள்ல தான் நடக்க போகுது. பழைய ஏற்பாட்டில் அடையாளமாக காமிச்ச விடுதலை முடிவுக்கு வரப்போது, நிறைவேறப்போது. இதெல்லாம் நிழல் தான், அதனுடைய நிறைவேறுதல் இன்னும் 2 நாள்ல நடக்க போகுது. எகிப்துல இருந்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை 400 வருஷம் அடிமைத்தனத்துல இருந்து காப்பாத்தினார். அது ஒரு நிழல், சங்கார தூதன் கிட்ட இருந்து பொழைச்சது ஒரு நிழல். 400 வருஷம் அடிமைத்தனத்துல இருந்து காப்பாத்தினது பாவத்தின் நித்திய அடிமை, சாத்தான்கிட்ட அடிமையா இருக்கிறதுல இருந்து விடுதலைக்கு ஒரு அடையாளமாக இருந்துச்சு. அது இயேசு சிலுவையில நிகழ்த்துவார். சங்கார தூதன், தேவன் அனுப்பின சங்கார தூதன் கிட்ட இருந்து பொழைக்கிறது, தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்புல இருந்து பொழைக்கிறதுக்கு ஒரு நிழலாக இருந்துச்சு. அது இயேசு சிலுவையில தான் நிறைவேறப்போது. பாருங்களேன், அந்த நேரத்தில் கோடி லட்சக்கணக்கான ஆடுகளை பலி கொடுத்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த நகரத்துக்கு வெளியில ஒருத்தர் சிலுவையில தொங்குவார். அந்த ஆடுகளை எல்லாம் அடையாளம் தான், அவர் தான் நிறைவேறுதல். இன்னொரு 2 நாள்ல மனித குமாரன் ஒப்பு கொடுத்து சிலுவையில் அறையப்பட போகிறார். சீஷருங்க இதனோட நிறைவேறுதலை பார்த்ததுனால தான் அப்போஸ்தலர் பவுல் 1 கொரிந்தியர் 5:7 நம்மளுடைய பஸ்கா ஆடு கிறிஸ்து அவர் பலி கொடுக்கப்பட்டாச்சு. நம்முடைய பஸ்கா நிறைவேறி ஆச்சு, அவர் பலி கொடுக்கப்பட்டாச்சு. இன்னைக்கு வெட்னஸ்டே, ஃப்ரைடே இது நடக்க போது, யூதர்கள்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிற ஒரு பண்டிகை. இதுதான் பர்ஃபெக்ட் டைமிங். அன்னைக்கு தான் அது நிறைவேறணும். இதுக்கு ஆயிரக்கணக்க வருஷத்துக்கு முன்பதாக திட்டமிடப்பட்டு அடையாளமாக போதிக்கப்பட்டு காண்பிக்கப்பட்டது. எத்தனையோ விசுவாசிகள் அந்த ஆடை பார்த்து அதில் இயேசுவை பார்த்தாங்க இல்லைங்களா? அவர் அன்னைக்கு தான் மரிக்கணும். இது தேவனுடைய இறையாண்மை திட்டம். அன்னைக்கு தான் அது நடக்க போகுது, மாற முடியாத திட்டம். அடுத்ததாக மனுஷனுடைய சீர்கெட்ட திட்டத்தை பார்க்குறோம். ஒரு பக்கம் தேவனுடைய திட்டம், அதுக்கு நேர் முரண்பாடாக ஆண்டவருடைய எவ்வளவு பரிசுத்தமான திட்டம் மனுஷ குலத்தை காப்பாத்துறதுக்கு, அது நேர் முரண்பாடாக மனிதனுடைய சீர்கெட்ட திட்டம். 3வது வசனம் பாருங்களேன். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்வா எண்ணப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையில் கூடி வந்து, இயேசு பேசி 2 நாள்ல பஸ்கா வரும், நான் ஒப்பு கொடுக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட போறேன்னு சொன்ன அதே நேரத்தில் அந்த மத்தேயு கேமரா திருப்பி நமக்கு இன்னொரு இடத்த காட்டுறார். என்ன இது? எந்த சில தலைவர்கள் யார் யார் வந்திருக்கிறாங்க? பிரதான ஆசாரியர், வேத பாரகர், ஜனத்தின் மூப்பர்கள். இவங்க 3 பேர் வந்துட்டா போதும். இவங்களுக்கு பேர் தான் இஸ்ரவேலுடைய சன்னித்ரியன் சங்கம், அவங்களுடைய அரசாங்கம் இவங்க தான். இவங்க தான் அந்த நாட்டை ஆள்ற சுப்ரீம் கோர்ட், இவங்க தான். இவங்க 3 பேர், இதுக்கப்புறம் பரிசேயர்கள், லோ லெவல் பரிசேயர்கள்லாம் இல்லை, பெரிய தலைங்களே வந்துருச்சு அவருக்கு விரோதமாக. பாருங்களேன், பெரிய தலைவர்கள், அந்த நாட்டை ஆளுகிற மிக மிக பவர்ஃபுல் பீப்புள். பிரதான ஆசாரியர்கள் அப்படின்னா அந்த ஆசாரிய பணியெல்லாம் ஆலயத்தில் நிறைவேற்றக்கூடியவங்க. விசேஷமாக இந்த நேரத்தில் அவங்களுடைய பணி என்ன? பலி கொடுக்குறது. 2.5 லட்சம்னா எவ்வளோ ஆடுகள், எவ்வளோ ஆசாரியர்கள் இருக்கணும், அதெல்லாம் கண்காணிக்கிறது இந்த பிரதான ஆசாரியர்கள் தான். அடுத்து பிரதான ஆசாரிகள்னு வரும்போது நான் ரொம்ப கவனித்து பார்த்தேன், மத்தேயு அது எல்லா இயேசுவுடைய சிலுவை அறையில் பணியில் முதல்ல நிற்கிறவங்க யார் தெரியுமா? இந்த பிரதான ஆசாரியர் தான். பாருங்களேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இந்த அதிகாரத்திலேயே பார்த்தீங்கன்னா 14வது வசனத்தில் யூதாஸ் எங்கே போகிறான்? பிரதான ஆசாரியர்கிட்ட போகிறான். 47வது வசனத்தில் ஜீசஸ் அரெஸ்ட் பண்ணணும்னு முன்னாடி வந்து நிற்கிறவங்க யார்? போலீஸோடு பிரதான ஆசாரியர். 59வது வசனத்தில் பிலாத்து முன்னாடி, இல்லை அந்த சனித்திரிய சங்கத்து முன்னாடி குற்றம் சாட்டுறவங்க பிரதான ஆசாரியர். இருபத்தி ஏழு பன்னெண்டாவது வசனத்தில் பிலாத்துக்கு முன்னாடி குற்றம் சாட்டுறாங்க. ஜனங்கள் எல்லாம் சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும்னு ஏவி விட்டது பிரதானம். எல்லாம் முன்னாடி அவங்க நிற்கிறாங்க. ஏன் மத்தையும் அதை வலியுறுத்துறாங்கன்னா, ஒருவேளை எந்த நேரத்தில் இந்த ஆசாரியர்கள்லாம் அந்த பஸ்கா பண்டிகைக்கு அந்த ஆடுகளை பலி கொடுக்குறாங்களோ, இந்த ஆடை பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி நிற்கிறது இந்த பிரதான ஆசாரியர்கள். பாருங்களேன், அவங்க அங்கே வந்திருக்கிறாங்க. ஜனத்தின் வேத பாருங்கள், நமக்கு தெரியும் வேதத்தில் எக்ஸ்பர்ட்டு, வேதத்தின் அறிவுரையை கொடுக்குறவங்க. அப்புறம் ஜனத்தின் மூப்பருங்கன்னா அந்த ஜன கோத்திர தலைவர்கள் இருப்பாங்க. ஒவ்வொரு கோத்திரத்தையும் அவங்க சிவில் அவங்களுடைய உள்ளூர் காரியங்களெல்லாம் பார்த்து ஜட்ஜ் பண்ணி அவங்கள ஆளுகிற மக்கள் சன்னித்திரியன் சங்கம். எங்கே கூடி வந்திருக்கிறாங்க? காய்பாவுடைய வீட்டில்னு போட்டுக்குதா? ராஜாக்கு தானே இங்கே அரண்மனை இருக்கும். பிரதான ஆசாரியருக்கு எப்படி அரண்மனை வந்துச்சு? அதுவே நமக்கு ஒரு கேள்வி எழுப்பணும். இது சாதாரண அரண்மனை இல்லை. இந்த இருபத்தி ஏழாவது அதிகாரத்தில் அதில் கேட் ஹவுஸ் ஒன்று இருக்கும். கேட் ஹவுஸ்னா ஒரு நடு நூற்றுக்கணக்கான ஏக்கர் இடம், அங்கே நடுவில் அரண்மனை, அந்த வெளியில் கோர்ட்யார்ட்லாம் பெருசாக இருக்கும். ஒருவேளை கால்ஃப் கோர்ஸ் இருக்கலாம், ஸ்விம்மிங் பூல் இருக்கலாம். அது என்ட்ரன்ஸில் வர்றதுக்கே ஒரு வீடு கோர்ட் ஹவுஸ்ன்னு இருக்கும், கேட் ஹவுஸ். அங்கே வந்து செக்யூரிட்டி யார் யார் உள்ளே வரணும்னு பெரிய அரண்மனை, ராஜபோக அரண்மனை. அந்த அரண்மனையில் கூட்டம் கூடுறாங்க. எதுக்கு கூடுறாங்க? என்ன அந்த கூட்டத்தின் அஜெண்டா? தேவகுமாரனை எப்படி கொல்லணும். என்ன ஸ்தபிக்கப்பட்ட அரண்மனை பாருங்களேன். அந்த அரண்மனை ஒருவேளை இப்போ பூத் பங்களாவாக கூட ஆயிருக்கலாம். அரண்மனை, இந்த காய்பாவுடைய அரண்மனை. இவனுடைய இவனை தெரிஞ்சுக்கணும். இவனுடைய பேர் வந்து யோசேப்பு காய்பா, ஜோசப் காய்பா. இவர் வந்து தன்னுடைய பதவியை தக்க வைத்து கொள்றதுக்காக என்னன்னா செய்கிற ஒரு பிரதான ஆசாரியர் பாருங்களேன். ரொம்ப கன்னிங், ரொம்ப மோசமான, ரொம்ப கேவலமான ஒரு அரசியல்வாதி. அரசியல்வாதி எப்பெல்லாம் பைபிள் இவரை காமிக்குதோ, இவருடைய ஒரே வேலை என்ன தெரியுமா? இப்படிதான் பைபிள் அவரை காட்டுறது. இயேசுவை கொல்ற வேலை தான், இயேசுவை கொல்றதுக்கு தான் இந்த மனுஷன். பைபிள் எப்பெல்லாம் இந்த மனுஷன் பேர் வருதோ, அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? இயேசுவை கொல்ற திட்டம் போடுவார், இயேசுவை கொல்றதுல பிளான் பண்ணிட்டு இருப்பாரு. அதான் என்ன அவர் கேரக்டர் யோசிச்சு பாருங்களேன். ஆர்டினரியா இந்த பிரதான ஆசாரியர் வந்து ஆசாரியர் லைன்ல வந்திருந்தா தான் அவங்களுக்கு போகும். ஆசாரியர் ஆகணும்னாவே அந்த லைன்ல இல்லாதவங்களும் எடுத்துருவாங்க. இவன் ஆசாரியர் லைனே கிடையாது. ஆனா என்ன பண்ணிட்டார் இவரு? அந்த காலம் வந்து நம்ம காலம் மாதிரி சூட் கேஸ் இருந்தால் என்னென்னா பண்ணலாம் இல்லைங்களா? சூட் கேஸ் இருந்தால் கவர்மெண்ட்டை கவுக்கலாம், யாருன்னா வாங்கலாம் இல்லைங்களா? இப்பெல்லாம் நடக்கிற மாதிரி அந்த காலத்துலேயும் ரோம் ஆண்டதுனால ரோம்கிட்ட நம்ம அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்தோம்னா எதனா பண்ணிக்கலாம். அது மாத்திரம் இல்லை, எவ்வளோ மோசமான மனுஷன்னா இவன் பதவியை பிடிக்கணும்னா ஏதாவது பிரதான ஆசாரியர்கிட்ட ஒரு உறவு இருந்தால் தான் பிடிக்க முடியும். ஆசாரிய குடும்பத்தில் நம்ம இருந்தால் தான் பிடிக்க முடியும்னு ஜனங்களுக்கு ஒரு காட்சியை கொடுக்கறதுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஆசாரியன் அண்ணா அவருடைய மகளை ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டார். எதுக்கு? இந்த பதவியை பிடிக்கிறதுக்கு, இந்த பதவியை பிடிக்கிறதுக்கு. பாருங்களேன், அப்போது பிரதான ஆசாரியர்களோடு ஒரு உறவு இருக்குது. ஆசாரிய குடும்பத்தில் நான் சேர்ந்தேன், அவங்களுக்கு பிறக்காமல் இருந்தாலும் அந்த குடும்பத்தில் பெண் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு, நமக்கு சம்பந்தி தான் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி பிரதான ஆசாரியர் இருந்தவர் அண்ணா, அவர் 6-15 AD 9 வருஷம் ஆசாரியராக இருந்தார். அவருக்கு அப்புறம் இவர் வந்திருக்கிறாரு. இவர் 15 AD 37 AD வரைக்கும் ஆசாரியராக இருந்திருக்கிறார். 22 வருஷம் ஆசாரியன் பாருங்களேன். இது ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா அந்த ரோமர் இயேசுடைய டைமில் ஆண்ட காலம் 100 வருஷத்தில் 28 ஆசாரியருங்க மாறி இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன், அதில் ரொம்ப நாள் நீடித்த காலம் பிரதான ஆசாரியார் இருந்தவர் இவர் மட்டும்தான். இவருக்கு பின்னாடி வந்தவர் 50 நாள் தான் தாக்கு பிடிச்சார், அதுக்கப்புறம் மாற்றிட்டாங்க. அப்போனா எவ்வளோ ஒரு தந்திரமான ஒரு அரசியல்வாதி, ரோமுக்கு தேவையானதை பார்த்துக்குவார், இங்கே தன்னுடைய பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கு எல்லாத்தையும் செய்வார், என்னன்னா செய்வார். அப்படி ஒரு மோசமான ஆள் இவர் வந்து வியாபாரம் தன்னுடைய மாமனார் அண்ணா அவர் வந்து ஏற்கனவே அந்த ஆலயத்தில் அந்த மார்க்கெட்டெல்லாம் வச்சு நடத்துகிறவர் அவர் தான். அந்த மார்க்கெட்டை பார்த்துக்கிறவர் இவர் தான். இதில் வர வியாபாரம், அந்த மார்க்கெட்டில் நடக்கிற வியாபாரம் எல்லாம் அவங்க அண்ணாக்கு கமிஷன் போவோம், இவருக்கும் கமிஷன் வரும், இதுக்கு ரோமுக்கும் கமிஷன் போவோம். அதனால் ஒரு பெரிய பிஸ்னஸே நடத்திக்கிட்டு இருந்தாங்க இவங்க மத பேரில். அந்த அண்ணாக்கும் அநேக நேரத்தில் நம்ம அண்ணான்னு வரோம், அவரையும் பிரதான ஆசாரியர்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் இதுக்கு முன்னாடி இருந்த பிரதான ஆசாரியர், இப்போ இருக்கிறது காய்பா. இவங்க ரெண்டு பேரும் அங்கே கூடி வராங்க. ஏன்னா இயேசு இவ்வளோ நாள் மதம் கிதம் பிரசங்கம்னு பண்ணிக்கிட்டு இருந்தார், ஆனால் ஆலயத்துக்கு வந்து என்னவும் பண்ணிட்டாரு, அவங்க ஜோப்லியை கை வச்சிட்டார், அந்த பிஸ்னஸையே தடை பண்ணிட்டார் இல்லையா, அவங்க வருமானமே போச்சு. ஆ, இதுக்கு மேலே பொறுக்க முடியாது. இந்த மனுஷன் அந்த காலத்தில் ராஜா இல்லை, அந்த காலத்தில் மிக உயர்வு பதவியில் இருக்கிறவர் இவர் தான், பிரதான ஆசாரியர் காய்பா. அந்த பதவியை பயன்படுத்தி இயேசுவை எப்படியாவது அழிக்கணும். யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ மோசமாக போயிடுச்சு. பிரதான ஆசாரியர்னா மிகவும் சுத்தமாக பரிசுத்தமாக இருக்கணும்னு ஏற்படுத்தி, அவர் மட்டும்தான் வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியும், பிரதான ஆசாரியர் தான். இந்த மனுஷன் இப்போ இருக்கிறார் அங்கே, நம்ம காலத்தின் மாதிரி இல்லை. பாருங்களேன், இவர் தான் இன்சார்ஜ். ஓகே, யார் அந்த கூட்டம்? பிரதான ஆசாரியரை பற்றி பார்க்குறோம். அவங்களுடைய நோக்கம் என்ன? அந்த வசனம், நாலாவது வசனம், இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படிக்கு ஆலோசனை பண்ணினார்கள். இதான் அந்த கூட்டத்தினுடைய திட்டம், அஜெண்டா. இது ரொம்ப நாளாக அவங்க திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், பரிசேயர் 11வது அதிகாரத்திலே ஆரம்பித்தாங்க, அவரை கொலை செய்யணும்னு. ஆனால் அது ரொம்ப தீவிரம் பிடிச்சது. யோவான் 12வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, லாசரஸை உயிரோடு எழுப்பினவுன எல்லாம் கூடி உலகமே அவரை பின்பற்றி போகுதே, ஏதாவது நம்ம செய்யணும்னு இருந்தாங்க. இப்போ அவர் வந்து எருசலேமுக்குள்ளே வந்து எல்லாரும் ஒசானா பாடுறாங்க, அவர் தான் மேசியான்றாங்க. ரொம்ப பொறுக்க முடியாத அவங்க பிஸ்னஸில் அவர் கை வச்சுட்டார். ஆலயத்தில் இருக்கிற மார்க்கெட்லாம் துரத்தி விட்டார். அது பத்தாதுன்னு சொல்லி அவர்களை எல்லாரும் முன்னாடி உங்களுக்கு ஐயோன்னு 23வது அதிகாரத்தில் சொல்லிட்டார். இவர் மேசியாவாக இருந்தால் நம்ம எல்லாரும் வேலையை விட்டு போகணும், நம்ம எல்லாரையும் தள்ளி விட்டுருவார். இவர் பின்னாடி போய் ஜனங்கள்லாம் பெரிய கலகத்தை ஏற்படுத்தினா நம்ம வியாபாரம் பதவி எல்லாமே போயிடும். அதனால் இவரை தொடர்ந்து விடவே முடியாது. அதனால் இவருக்கு ஒரு முடிவு கட்டணும், இதை மாற்றணும். காய்பாக்கு அவர் பதவிக்கு ஏதாவது வந்துருச்சுன்னா போதும், அவர் சும்மாவே இருக்க மாட்டார். அதனால தான் இந்த மீட்டிங்கை கூட்டியிருக்கிறார். இன்னும் இது எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங் இது. ஓகே, அவரை கொலை செய்யணும்னு முடிவு பண்ணாங்க. எப்படி கொலை செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க? அந்த வசனத்தை பாருங்க, தந்திரமாய்னா என்ன அர்த்தம்? லீகலாக செய்ய முடியாது, லீகலாக அவர்கிட்ட செய்ய முடியாது. ஒரு இல்லீகலாக எப்படியாவது ஏமாத்தி வஞ்சனையாக ரகசியமாக, சில டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னா சீக்ரெட்டாக, பப்ளிக்காக செய்யவே கூடாது. இதை யாருக்கும் தெரியாமல் செய்யணும், ரகசியமாக செய்யணும். ஏன்னா இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு சிலுவையில் அறையணும்னு திட்டமே இருந்திருக்காது இந்த நேரத்தில். ஏன் சிலுவையில் அறையணும்னா அது ரொம்ப பப்ளிக்காக போயிடும், ரோமரெல்லாம் இன்வால்வ் பண்ணமாயிரும். அதனால் இதை தந்திரமாக கையும் காதும் காதும் கேட்ட மாதிரி ரகசியமாக செய்யணும், பப்ளிக்காக செய்யக்கூடாது. அது மாத்திரம் எந்த டைமில் செய்யணும், செய்யக்கூடாது? 5வது வசனம், ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது என்றார்கள். ரெண்டு திட்டம் அவங்களுக்கு, மனுஷனுடைய சீர்கட்ட திட்டம் பாருங்களேன், தந்திரமாக ரகசியமாக செய்யணும், ரெண்டாவது பண்டிகை டைமில் செய்யக்கூடாது. ஏன்? பண்டிகை ரொம்ப பரிசுத்தம், பரிசுத்தமான நேரம்ன்றதுனாலயா, பண்டிகை மதித்ததுனாலயா, இல்லை அந்த நேரத்தில் இவங்கெல்லாம் பரிசுத்த பணியில் பிஸியாக இருப்பாங்க? நோ, ஜனங்களுக்கு பயந்து, ஜனங்களுக்குள்ள கலகம் ஏற்படும். ஏன்? இயேசுவை வந்து இப்போ தான் மேசியானு புகழ்ந்தாங்க, எல்லாருமே அவரை தீர்க்கதரிசின்னு மதிக்கிறாங்க, அவர் வந்து இவங்களுடைய மதிப்பை குறைச்சிட்டார். அவர் எல்லார் மேலேயும் மதிப்பு எதிர்பார்ப்பு இருக்குது, ஜனங்களுக்கும் கோபம் இருக்குது அவங்க மேலே. இந்த நேரத்தில் ஆலயத்தெல்லாம் சுத்தம் பண்ணி ஒழுங்குபடுத்தி இருக்கிறாரு. இந்த நேரத்தில் அவரை போய் கை வச்சோன்னா நம்ம ஜனங்களுக்கு பப்ளிக்கு தெரிஞ்சுன்னா ஜனங்களே கிளம்பி நம்மளுக்கு எதிராக திரும்பிடுவாங்க, பெரிய கலகம் ஏற்படும். இதெல்லாம் ரோமருக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம பதவியே போயிடும். அவர் கொலை செய்யணும் அது உறுதி, ஆனால் பப்ளிக்காக செய்யக்கூடாது, ரகசியமாக செய்யணும். ரெண்டாவது, என்ன நடந்தாலும் பண்டிகை டைமில் ஒண்டி அவர் செத்துறக்கூடாது. அதுக்கு ஜாக்கிரதையாக திட்டம் பண்ணுறாங்க, பண்டிகை டைமில் ஒண்டி நடக்கவே கூடாது. ஏன்னா இப்போ ஊரெல்லாம் எங்கள் ஊர்லேருந்தெல்லாம் வந்திருக்கிறாங்க, ஊரே குவிஞ்சு கிடக்குது, 10 மடங்கு பாப்புலேஷன். இவங்கெல்லாம் அவங்கவுங்க ஊருக்கு போகட்டும், போய் எல்லாம் அமைதலாக சாந்தமாக ஆன பிறகு ஒரு சாப்டர் க்ளோஸ் பண்ணிடலாம், ரகசியமாக க்ளோஸ் பண்ணிடலாம். இதான் அவங்களுடைய பிளான். யோசிச்சு பாருங்களா, அதான் நான் என்ன சொன்னேன், இந்த பிளானுக்கு மனிதனுடைய சீர்கெட்ட திட்டம். எவ்வளவு சீர்கெட்ட உங்க பாருங்களா, இதான் கூட்டம், இதான் பிரதான ஆசாரியர்களா. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம், இப்படி கூடி இதெல்லாம் கதையா படிச்சுக்கிட்டு இருக்கிறோன்னு. எப்போ ஒரு சபையும் ஒரு தலைவர்களும் வெலும் வெளி மத வேஷம் போட ஆரம்பிக்கிறாங்களோ, இருதயத்தின் மதம் இல்லாமல் போகுதோ, அவங்க பிசாசின் குகைகளாக பிசாசின் ஆலயங்களாக மாறி போகிறாங்க. அது கடையாளம் இங்கேயே. இன்றைக்கி எத்தனை சபைகள் கூட்டம், கமிட்டி மீட்டிங், பிஷப் மீட்டிங், என்ன நடக்கிறது? இந்த மாதிரி பிளானிங் தான், இந்த மாதிரி திட்டம் தான். ஜனங்களை எப்படி ஏமாற்றலாம், இது பண்ணலாம், இது பண்ணலாம். இந்த கூட்டம் பாருங்களேன், ஏதாவது ஒரு தெய்வீகம் இருக்கா இந்த கூட்டத்துக்கு? ஆலயத்தில் கூடி ஆராதனை பண்ணி ஜபம் பண்ணுறாங்களா? இல்லை, ஒரு ஆலயத்தில் கூடி குடிவெறியாக இருந்துக்கிட்டு இருந்திருக்கலாம். அவர் என்ன பார்ட்டி கொடுத்துருப்பார் எல்லாருக்கும் இல்லைங்களா? எல்லாருக்கும் ஏதாவது கொடுத்துருப்பார். அந்த அரண்மனையிலாம் என்ன விருந்தை வச்சு, ஒரு எல்லாம் கேங்ஸ்டர்ன்னுவாங்க இல்லைங்களா, ரவுடிங்க மாஃபியாலாம் கூடி ஒரு கொலை திட்டம் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதான் பரிசுத்த ஜனங்க தலைவர்கள். யோசிச்சு பாருங்களேன், மோசமான நிலையை பார்க்குறோம். ஓகே, இது ரெண்டு நம்ம பார்க்குறோம். ஒரு பக்கம் தேவனுடைய இறையாண்மை திட்டம், இன்னொரு பக்கம் மனிதனுடைய சீர்கெட்ட திட்டம். இதில் என்ன பாடம் நம்ம படிக்கிறோம்? ரெண்டு பாடங்களை இந்த பகுதியை நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி ஆயத்தமாக நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ரெண்டு பாடங்கள். முதலாவது பாடம், பெரிய பாடம் நம்ம படிக்க வேண்டியது, என்னத்தான் மனிதர்கள் திட்டம் பண்ணாலும் கடைசியில் ஜெயிக்கிறது தேவனுடைய இறையாண்மை திட்டம் தான். பாருங்களேன், அதான் தேவன் இறையாண்மை உள்ளவர், அதை நம்ம படிக்கணும். மத்தேயு வந்து இந்த பாடம் ஆரம்பிக்கும் போனே, இயேசுடைய சிலுவைக்கு சொல்றதுக்கு முன்பதாகவே, நமக்கு முன்பதாக இந்த மனுஷனுடைய திட்டம் கடவுளுடைய திட்டத்தை முன்னாடி வைக்கிறார். கடவுளுடைய திட்டம் என்ன? ஏசு பஸ்காலத்தான் சாகணும், ரெண்டு நாளில் தான் சாகணும், அதுவும் பப்ளிக்காக சிலுவையில் அறையப்படுவாருன்னு அவர் சொல்கிறார் இல்லைங்களா. சிலுவையில் அறையப்பட போகிறேன், அதில் ரோமரும் சம்மந்தப்பட்டிருக்கணும், ரோமர் தான் சிலுவையில் அறைய முடியும். ஆனால் இந்த யூதர்களுடைய திட்டம் ரொம்ப பவர்ஃபுல். அந்த நாட்டை ஆளுகிறவர்களுடைய திட்டம் என்ன? அவர் ரகசியமாக சாவடிக்கணும். ரெண்டாவது, பண்டிகை நாளில் அவர் சாகக்கூடாது. கடைசியில் எது ஜெயிக்க போகுது? யோசிச்சு பாருங்க, ரெண்டு திட்டம், ஒன்று இன்னொன்னுக்கு கம்ப்ளீட் ஆப்போசிட்னா இது இதுதான் சொல்ல முடியும். இயேசு என்ன நடக்கும்னு சொன்னாரோ தன்னுடைய சீஷர்களுக்கு, அது நடக்கவே கூடாதுன்னு திட்டம் பண்ணியிருக்கிறாங்க இவங்க. இதான் இந்த டென்ஷன். மத்தேயு நமக்கு முன்பதாக இது வைக்கிறார், சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த டென்ஷனை நம்ம உணரணும்னு நினைக்கிறார். இந்த பக்கம் இவங்க எப்படி பண்ணுறாங்க, இயேசு இந்த பக்கம் எப்படி சொல்கிறார், இதை பார்க்குற நாம் இந்த கவனித்து இதை படிக்கணும். கடைசியில் யார் திட்டம் நிறைவேறுதுன்னு பாருங்கள். கடவுளுடைய இறையாண்மை திட்டமா, இல்லை இந்த மனிதர்களுடைய சீர்கெட்ட திட்டமா? அதுதான் இயேசு சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு கண்களுக்கு முன்பதாக கொண்டு வருகிறார். ஏன் இயேசுடைய சிலுவை காட்சியை இந்த கண்ணாடியின் மூலமாக தான் நம்ம பார்க்கணும், அப்போ தான் அது சரியாக புரிஞ்சிக்க முடியும். அதோட மேன்மையை மகிமையை நம்ம புரிஞ்சுக்கணும்னா இதன் மூலமாக, இந்த கண்ணாடியின் மூலமாக தான் பார்த்துக்கணும். எது ஜெயிக்க போகுது, மனுஷனுடைய ஆலோசனையா தேவனுடைய ஆலோசனையா? தேவனுடைய நோக்கமா மனுஷனுடைய நோக்கமா? ஏன்னா நம்ம ஊரில் இயேசுடைய சிலுவையினுடைய மகத்துவமே மனிதர்கள் பார்க்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அநேக நேரங்களில் சிலுவை யாருக்கிட்டே, உங்கள் சொந்தக்காரர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் கேட்டு பாருங்க, இயேசு செத்துட்டாரே சிலுவையில், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்களா ஒரு ஒரு கதை வச்சிருக்கிறாங்க. அநேக பேர் நினைக்கிற கதை என்ன, ஒரு விபத், சேடு, சோகமா ஒரு ஆக்சிடென்ட். இயேசு நல்ல எண்ணத்துல தான் நல்லது செய்யணும்னு வந்தாரு, அந்த சீசர்களா வச்சு அந்த நாட்டை மாத்தணும்னு வந்தாரு. தெரியாம அவரு தன் சொந்த சீஷனே துரோகம் பண்ணி காட்டி கொடுத்ததுனால பாவம் பாதிக்கப்பட்டவரா, ஐயோ பாவம் செத்து போயிட்டார், பாவம் தோல்வியா போச்சு அவர் திட்டமெல்லாம். அதுக்கப்புறம் அவர் செத்த பிறகு யாரோ அவர் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஐடியா எங்கேருந்து வருதுன்னே தெரியல, தப்பான ஐடியா. இதனால தான் சிலுவையின் மகிமையே மக்களுக்கு தெரியறதில்ல. யாரை கேட்டாலும் அப்படி தான் நினைக்கிறது. இதை வச்சு தான் சாத்தான் வந்து சிலுவையின் மகிமையை காண முடியாதபடிக்கு மக்களை குருடாக்குறான். மத்தேயு ஆரம்பத்திலேயே அதை நம்ம கரெக்ட் பண்ணி இயேசுடைய மரணத்தை தேவனுடைய இறையாண்மை திட்டமாக பார்க்க நம்ம கற்றுக் கொடுக்குற அந்த பார்வையில் பார்த்தா தான் அந்த மகிமையை நம்ம பார்க்க முடியும். இயேசுக்கு என்ன நடக்கும்னு முன்னாடியே தெரியும். திருப்பி திருப்பி அவர் சொல்லிட்டு வரல, மூணு தடவை, இது நாலாவது தடவை. இந்த ரெண்டு நாளுக்கு முன்னாடி இப்படித்தான் நடக்கும்னு அவருக்கே தெரியும். நான் எருசலேமுக்கு போகணும், மரிக்கணும், உயிரோடு எழும்புவேன்னு அவர் சொன்னார். அது விபத்து இல்லை, தேவனுடைய இறையாண்மை திட்டம். அதுதான் திட்டம், அதுதான். மத்தேயு அதை நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறார். இன்னுமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம், இதுக்குள்ள நுழைஞ்சு இயேசு அரெஸ்ட் பண்ணுறத பார்க்க போகிறோம். அவர் தர தர தரன்னு இழுத்துட்டு போய் சனித்திரிய சங்கத்துக்கு முன்னாடி நிற்க வச்சு அவரை துப்பி அவமானப்படுத்துறத பார்க்க போகிறோம். அவருக்கு பிலாத்துக்கு முன்னாடி கூட்டு போய் அவரை ஏறோதுக்கு முன்னாடி திருப்பி இழுத்துட்டு போய் திருப்பி பிலாத்துக்கு முன்னாடி வாரில் அடித்து அவரை கேவலப்படுத்துறதும் அவமானப்படுத்துறதும் பார்க்க போகிறோம். அவர் மேலே பாரமான சிலுவையை வச்சு சிலுவையில் அவர் அறையப்படுறத பார்க்க போகிறோம். அது எல்லாத்தையும் பார்க்கும்போது நாம் இந்த கண்ணாடியில் பார்க்க கற்றுக்கணும், இந்த கண்ணாடியில் பார்க்க கற்றுக்கணும். இது எல்லாமே ஒரு விபத்தாக, ஒரு டைமிங் ஏதோ தவறாக போய் அவர் மாட்டிக்கிட்டதாக பார்க்கக்கூடாது. சிலுவை வந்து தேவனுடைய இறையாண்மை திட்டம், அதில் பார்க்கணுன்றதுக்காக மத்தேயு ஆரம்பத்திலே அதை சொல்கிறார். இந்த இது எல்லாமே சிலுவை வந்து அந்த தலைவர்கள் திடீர்னு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு அவரை பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சிட்டாங்கன்னு இல்லை, இது எல்லாமே இயேசுவுடைய கட்டுப்பாடுக்குள்ளே நடந்துச்சு. அவர் தான் இதெல்லாம் நிகழ்த்தினது. அவருடைய சொந்த மரணமே அவர் தான் பிளான் பண்ணி இப்படி தான் செய்யணும்னு அவர் பிளான் பண்ணி நடத்தினார். பாருங்களேன், அவங்க என்ன சொன்னாங்க, பப்ளிக்காக நடக்கக்கூடாதுன்னாங்க. அவங்க என்ன நடக்கக்கூடாதோ அதை நடப்பிச்சு காமிச்சார். பஸ்கால நடக்கக்கூடாது, ரெண்டு நாளில் நடக்கக்கூடாது. அவங்க திட்டத்தின்படி ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் தான் நடக்கணும், ஆனால் அந்த ரெண்டு நாளில் நடக்கும்படிக்கு செஞ்சார். இதில் என்ன காட்டுது, அவங்க கண்ட்ரோலில் இருக்கவே இல்லை. இது அவங்களுடைய வெற்றி இல்லை, இது தேவனுடைய வெற்றி. மனிதர்களுடைய சீர்கெட்ட இருதயத்தை, பாவத்தை, அவங்க இயேசு மேலே வச்சிருக்கிற சீர்கெட்ட விரோதத்தை ஆண்டவர் பயன்படுத்தி இயேசுவை சிலுவையில் அறிஞ்சு தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றி உலகத்துக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தார். அதான் தேவனுடைய அதிசயமான இறையாண்மை திட்டம் இதில் வெளிப்படுது. ரொம்ப தவறு. நம்ம ஆரம்பத்திலேயே மத்தேயு அந்த தவறை கரெக்ட் பண்ணுறாரு. ஒரு விபத்து இல்லைங்க, ஏனோ தானோ நடந்துடல, பாவமா இயேசு செத்துரல, எல்லாமே தீர்மானித்து நிர்ணயித்து அவர் விருப்பத்தோடு அவருடைய வாலண்டரியா ஓடுதான் நடந்துச்சு. வாலண்டரி, அவரே சொல்லலையா, என் ஜீவனை ஒருவனும் என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுவதில்லை, நானே அதை கொடுக்கிறேன். இங்க வர எல்லா காரியங்களையும் பார்க்கும்போது அந்த பார்வையில நம்ம பார்க்கணும். அப்பதான் சிலுவையின் மகிமையை நம்ம பார்க்க முடியும், சிலுவையின் மகிமையை நம்ம பார்க்க முடியும். இந்த உலகத்துக்கு அதை தான் நம்ம சொல்லணும். இந்த முட்டாள்தனமாக நினச்சிக்கிட்டு இருக்கிற உலகத்துக்கு இயேசு விபத்தாக கொல்லப்படலைங்க, ஒரு பாதிக்கப்பட்டவராக செத்துர்லங்க. அதை சாகணும், அவர் அப்படி அடி கொல்லணும்னா எப்போவோ கொண்டு இருக்கலாம் அவங்க, இல்லைங்களா? அவர் பிறக்கும் போதே கொல்லணும்னு பார்த்தாங்க, அவர் ஊழியத்தில் எத்தனை வாட்டி கொல்லணும்னு பார்த்தாங்க, ஆனால் கொல்ல முடியல. அவங்க எப்போ கொல்லணும்லாம் பார்த்தாங்களோ அப்போல்லாம் கொல்ல விடாமல், அவங்க எப்போ கொல்லக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அப்போ தான் கொல்ல வைக்கிறதுனால, அதில் தேவனுடைய இறையாண்மையை பார்க்குறோம், அவருடைய கட்டுப்பாடை பார்க்குறோம். எப்போ அவரை கொல்லக்கூடாது, எந்த டைமில் அவரை செய்யக்கூடாதோ அந்த டைமில் தான் அவங்க செய்யும்படிக்கு அனுமதித்தார் தேவன். ஏன் பேதுரு சொல்கிறார், ஏன் இப்படி நடந்துச்சு, எதனால் அவர் மறித்தார்? தேவன் நிர்ணய, அப்போஸ்தலர் நடுவர்கள் 2:23 தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியே அவருடைய முன் அறிவின்படியும் ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவர் எப்படிதான் செத்தாரு, தேவனுடைய முன் அறிவு ஆலோசனை அவருடைய திட்டத்தின்படி தான். இதெல்லாம் பிளான் பண்ணியிருந்தார் ஆண்டவர், இதெல்லாம் ஒன்னொன்னு நடக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தார். அதன்படி தான் அவர் சிலுவைக்கு போனார், சிலுவைக்கு போனார். அவங்க என்ன செய்யணுமோ அது ஆண்டவர் செய்ய விடலை, எப்போ செய்யணுமோ செய்ய விடலை. அவங்க எப்போ செய்யக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ, எப்படி செய்யக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அப்போ அப்படி தான் செய்ய வச்சார். அவங்களுடைய திட்டங்களெல்லாம் தலைகீழாக மாற்றி, தலைகீழாக மாற்றி. இதில் தான் தேவனுடைய இறையாண்மை திட்டம் ஜெயிக்கிறத நம்ம பார்க்குறோம், ஜெயிக்கிறத பார்க்குறோம். அவங்களுடைய திட்டம் சீக்ரெட், கடவுளுடைய திட்டம் பப்ளிக்காக இருந்துச்சு. அவங்களுடைய திட்டம் பண்டிகைக்கு இல்லை, ஆனால் கடவுளுடைய திட்டம் பண்டிகைக்கு தான் இருந்துச்சு. அவங்களுடைய திட்டத்துக்கு நேர் விரோதமாக இயேசு பஸ்கால ரெண்டு நாளில் எல்லோரும் அறியும்படிக்கு, உலகமெல்லாம் பப்ளிக்காக அறியும்படிக்கு ஆண்டவர் அதை செய்தார். இங்கே நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கலாம், உங்கள் வாழ்க்கை ரொம்ப சோர்வு, அன்ஹாப்பி, ரொம்ப டிஸ்கரேஜ்டுங்க, ரொம்ப ஏமாத்தம், அதை நினைக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் நான் நினைக்கிறோம், ஆனால் ஃபெயிலு, டிசப்பாயின்மெண்ட்டு எல்லாமே. லைஃப் ஒரு நெகட்டிவாக பார்க்குறவங்களாம் நீங்கள் இருக்கலாம். ஏன் தெரியுமா நீங்க அப்படி இருக்கிறீங்க? தேவனுடைய இறையாண்மைன்ற சத்தியம் உங்களுக்கு சரியா தெரிஞ்சிருக்கிறதுனால புரியாததுனால. பாருங்களேன், நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் நம்ம தான் கண்ட்ரோல் பண்றோம், எல்லாம் நம்ம திட்டத்தின்படி வாழ்க்கையில் நடக்குது, நான் தான் சாதிக்கிறேன், ஏன் முயற்சி எனது எனது நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இன்னும் அப்படி நினைச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தா ரெண்டு விசுவாசிக்கு ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? ரெண்டு விசுவாசியும் கஷ்டத்துல இருக்கிறாங்க. ஒரு விசுவாசி ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்கிறான் அந்த கஷ்டத்திலையும், இன்னொரு விசுவாசி புலம்பிக்கிட்டு முறுமுறுத்துக்கிட்டு ஆண்டவர் மேல கோபம், சில பேருக்கு ஆத்திரம், எனக்கேன் அப்படி நடக்குது, அப்படியே கை கடவுளுக்கே கை நீட்டி கேட்கற மாதிரி, எனக்கேன் இப்படி பண்றீங்க, எனக்கேன் இப்படி பண்றீங்க, கடவுள்கிட்ட சவால் விடுற மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறான். இவன் என்ன நடந்தாலும் சந்தோஷமா இருக்கிறான். இவன் ரெண்டு பேருக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? ஒருத்தன் இறையாண்மை தேவன் என்றத ஆழமா அறிந்தவன், தான் ஆராதிக்கிற தேவன் எப்பேற்பட்டவன் அறிந்ததுனால வருகிற நிம்மதி இலைப்பாறுதல் வேற எதுலையுமே வராது, வேற எதுலையுமே வராது. இங்க நீங்க உட்காந்துக்கிட்டு இன்னும் தேவனுடைய இறையாண்மை பராமரிப்பின் கட்டுப்பாடு தெரியலன்னா என்ன அதிசயமான இடத்துல அதை படிக்கலாம். பாருங்களேன், இந்த உலகத்திலேயே நீதிபரர் உத்தமர்னா இயேசு, இந்த உலகத்திலேயே நடக்கக்கூடாத அநியாயம் கொடுமை வேதனை அவமானம்னா அவருக்கு தான் நடந்துச்சு. இதை விட அந்நியாயம், இதை விட மோசம், இதை விட கேவலம் கிரிமினல் அந்நியாயம் உலகத்தில் வேற இருக்க முடியாது. தேவ குமாரனுக்கே நடந்த கேவலம் அவமானம், அவருக்கு நடந்த பாடுகள் வலி வேதனை, இது எல்லாமே தேவனுடைய முன்னறிவின்படி திட்டத்தின்படி இருந்தா நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது அவர் திட்டத்தின்படி இருக்காதா? எங்க படிக்கிறோம் பாருங்க அந்த பாடத்தை. உங்க வாழ்க்கையில கஷ்டங்களை சகிக்கும் போது, அதை நடக்கும்போது, இதை நடக்கும்போது நஹோமி மாதிரி என்ன மாறான்னு கூப்பிடுங்க. சர்வ வல்லமையில் தேவன் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார், அவருக்கு முன்னாடி விரல நீட்டி கசப்பா அவரை நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? இந்த பாடத்தை நீங்க ஆழமா படிக்கிற வரைக்கும் உங்க ஆத்மாக்கு இலைப்பாறுதலே இல்லை, ரெஸ்டே இல்லை. இதை படிக்கிற வரைக்கும் ஆண்டவர் உங்களை உடவோ மாட்டார். அவர் அது அவர் இந்த பணியில தான் இருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுக்கும் என்ன கற்றுக் கொடுக்கணும்? நான் தான் பாஸ், நீ இல்லை பாஸ், நான் தான் தேவன், நான் தான் ஆளுகிறவர், அதில் தான் பணியில் ஈடுபட்டிருக்கிறார். அது நம்ம படிக்கிறதே இல்லை. நேபுகாத்நேசருக்கு 7 வருஷம் புள்ள துண்ண வச்சாராம். எதுக்கு புள்ள துண்ண வச்சாரு? மிருகமாக்கி இதை படிக்கணும், நீ இதை படிக்கணும். நம்மள சில பேருக்கு 70 வருஷம் புள்ள துண்ண வச்சாலும் படிக்கவே மாட்டோம். நான் சாதிப்பேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், இது படிக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டங்க. இந்த பைபிள்லயே ரொம்ப எதிர்க்கப்படுகிற சத்தியம் சீர்கெட்ட மனிதர்களுக்கு எது தெரியுமா? தேவன் இறையாண்மை உள்ளவர். கிறிஸ்தவர்களும் இதை ஏத்துக்கிறது இல்லை, ஒத்துக்கிறது இல்லை. இதை நம்ம படிக்கணுங்க. இது உங்க திட்டம் இல்லை, ஜெயிக்க போறது நீ நினைக்கிற மாதிரி இல்லை. தேவனுடைய இறையாண்மையின் தேவன் அவர் நினைக்க மாதிரி தான். நேபுகாத்நேசர் கடைசியில படிச்சார், அவர் என்ன சொல்றாரு? அந்நாட்களில் சென்ற பின்பு நேபுகாத்நேசர் ஆகிய நான் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். வானம்பே பார்க்க மாட்டார், பெருமை இருந்த மனுஷன் வானத்துக்கு ஏறெடுத்து பாட்டு தலை குனிஞ்சு என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் தலைமுறை தலைமுறைக்கும் நிற்கும், பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தமானபடி வானத்தின் சேனைகளையும் பூமியின் குடிகளிலையும் நடத்துகிறார். அவர் சித்தமானபடி தான் அவர் நடத்துறது, அவர் தான் பாஸ், அவர் பிளான் படி தான் எல்லாம் நடக்கும். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் யார்? யாரு உங்க வாழ்க்கையில் ஏன் அப்படி செய்கிறார், ஏன் எப்படி பண்றார் எனக்கு கேட்கிறவர் யார்? இப்படிப்பட்ட தேவன், இறையாண்மை உள்ள தேவனுக்கு முன்னாடி சீர்கெட்ட மனிதர்களுடைய சித்தம் எண்ணம் என்னங்க? அவருக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஆளுகிறவர், இவ்வளவு மோசமான தனக்கு மகனையே நடத்தினத மாத்தி உலகத்துக்கு ரட்சிப்பு கொண்டு வந்தார்னா உங்க வாழ்க்கையில் நடக்கிற கஷ்டங்களை வச்சு அவர் என்னென்ன செய்வார்னு அவருக்கு தானே தெரியும். இப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பதாக தலைகுனிந்து அமைதலாக அவருக்கு தலைகுனிந்து அவர் ஆராதிக்கிறத விட்டு வேற ரியாக்ஷன் எதுவுமே பொருத்தமானது அல்ல. அவர் எதிர்க்கிறதோ, அவருக்கு விரோதமா பேசுறதோ, அவர்கிட்ட கசப்படைகிறதோ, சூழ்நிலைகளை பார்த்து அவருக்கு விரோதமா பேசுறது பயங்கரம். இந்த தலைவர்கள் பாருங்க, இந்த தலைவர்கள் சங்கீதம் ரெண்டுல சொல்றாரு, இந்த தலைவர்கள் தன் கர்த்தருக்கும் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கும் ஏகமாய் கூடி ஆலோசனை பண்ண அவங்களை பார்த்து அவர் என்ன பண்றாராம், சிரிக்கிறா. என் பிளான் நீங்க கெடுத்துருவீங்களா, ஓ சீக்கிரட்டா நடக்கணுமா, ஓ பஸ்கா பண்டிகை நடக்கக்கூடாதா, சிரிக்கிறாரா. நீங்க என்ன உங்க பிளானு, அரசாங்க பிளானையே கவிழ்த்துக்கிற தேவன், அவருக்கு முன்னாடி என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி கடவுள்கிட்ட விளையாடாதீங்க. ஏன்னா அவருக்கு விரோதமா போகணும்னு முடிவு பண்ணா விரோதமா நான் செய்வேன், என்னதான் பண்றாருன்னு பார்க்கலாம், அப்படி பண்றேன் எப்படி பண்றேன்னு போனீங்கன்னா விரோதமா நீங்க தான் அழிவீங்க. உங்களுடைய அழிவை வச்சே தான் மகிமையப்படக்கூடிய தேவன், உங்களுடைய அழிவை வச்சே உங்களை நரகத்துல தள்ளி தன்னுடைய நீதியை மகிமைப்படுத்தக்கூடிய இறையாண்மை உள்ள தேவன். அவர்கிட்ட விளையாடக்கூடாது. நம்ம யாருக்கிட்டையாவது எதிர்த்து போட்டி நிக்கணும்னா நூத்துல ஒரு சான்ஸ் ஆகுது, அவன் 100 அடி அடிச்சாலும் 1 அடி அடிக்க முடியும்ன்ற அவன்கிட்ட தான் பாக்ஸிங்க்கு போனோம். இவரை தொடவே முடியாது, இவர்கிட்ட எதிர்த்து என்ன பண்ண முடியும், சின்ன பசங்க இருக்கிறீங்க, காடுக்கு அகேன்ஸ்ட் யூ கான் டூ எனி திங், இஸ் அ சாவரன் காட், அவர் பிளான் தான் ஜெயிக்கும். அவருக்கு சப்மிட் பண்றவங்க, அவருக்கு முன்னாடி தாழ்த்துறவங்களை தான் அவர் உயர்த்துறவர். ஒரு கையில் அவர் யார் யாரெல்லாம் அம்பலாக போகிறாங்களோ, பெற்றோர்கள் பேரை கேட்டு பேச்சை கேட்டு அவர் கட்டளை கீழ்ப்பணிஞ்சு அம்பலாக போகிறாங்களோ அவங்களெல்லாம் மேலே உயர்த்துக்கிற தேவன். அவருக்கு விரோதமாக நின்றுக்கிட்டு அவர் பேச்சை நான் கேட்க மாட்டேன், சர்ச்சுக்கு வரமாட்டேன், இஷ்டத்துக்கு நடக்கிறோம், அவங்களெல்லாம் தாழ்த்தி தாழ்த்தி தாழ்த்தி, எங்கே போனாலும் ஃபெயிலியர் தான், வாழ்க்கையில் ஃபெயிலியர், ஸ்டடீஸில் ஃபெயிலியர், வேலையில் ஃபெயிலியர் உங்களுக்கு வரும். இவருக்கு அகேன்ஸ்டாக போனீங்கன்னா, இவர் கற்பனைகளுக்கு அகேன்ஸ்டாக போனீங்கன்னா, போன வாரம் நம்ம படிக்கலையா, அவருக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோமோ அது கண்ணாடியை நம்மளுக்கு காட்டுவார். அவர்கிட்ட உத்தமனாக நடந்துக்கிட்டால் அவரும் உத்தமனாக வாக்கு தத்துவங்களை நிறைவேற்றுவார். அவர்கிட்ட உண்மையாக இறக்கம் உள்ளவராக இருந்தால் நமக்கும் இறக்கம் காட்டுவார். நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அந்த தேவன்கிட்ட. முதல் பாடம் இறையாண்மை பாடம், ரெண்டாவது பாடம் வேகமாக 1-16 வரைக்கும் படித்தீங்கன்னா 3 படம் சீன்ஸ் மனசில் வச்சுக்காங்களேன். முதல் படம் என்ன, இந்த தலைவர்கள் மாயமான தலைவர்கள் கேங்ஸ்டர் மாஃபியா மாதிரி கூடி கொலை செய்யணும்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தன்னோடு இருந்த கூட இருந்த யூதாசு திடீர்னு 30 வெள்ளிக்காசுக்காக தன்னை காட்டி கொடுக்கணும்னு வெளியே போய் காட்டி கொடுக்க ஒத்துக்கிறான். இது ரெண்டுக்கும் நடுவில் இங்கே ஆர்டராக நடக்காது, இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஒரு பெண் வந்து பரிமள தைலம் ரொம்ப காஸ்ட்லி தைலத்தை எடுத்துட்டு வந்து ஊத்துறா, அதை எடுத்துட்டு வந்து ஒரு சாண்ட்விச் மாதிரி, இது ரெண்டு மோசமான நிகழ்ச்சிக்கு நடுவில் இதை வைக்கிறார் மத்தேயு. இந்த 3 காட்சிகள் 1-14 வரைக்கும் 16 வரைக்கும் வருது, அதை நம்ம படிக்கிறோம். ஏன் இந்த பெண்ணு பாருங்களேன், வந்து காஸ்ட்லி தைலம், தன் வாழ்க்கையிலேயே சேர்த்து வச்ச தன்னுடைய சேவிங்ஸ்லாம் சேர்த்து வச்ச தைலத்தை எடுத்துட்டு வந்து ஊத்துது. அது என்ன பண்ணுது, யூதாஸ் மாத்திரம் இல்லை அங்கே இருக்கிற எல்லா சீஷர்களையும் அவன் ஏவி விட்டு, ஏழைகளுடைய பெரிய பிரதிநிதி நான், இதை போய் இவ்வளோ வேஸ்ட் பண்ணுறீங்களே, அவருக்கு இந்த எண்ணெயை விற்று காசு பண்ணியிருந்தா எவ்வளோ ஏழைகளுக்கு உதவி செய்யலாம், ஏழைகளுடைய பிரதிநிதி மாதிரி. ஆண்டவர் அதுக்கு நேர் விரோதமாக என்ன சொல்கிறாரு, அந்த பெண்ணை விடுங்க, இவ செஞ்சது நற்கிரியை, எங்கெங்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லப்படுமோ அங்கெங்கெல்லாம் இவ செஞ்ச கிரியை நற்கிரியை அறிவிக்கப்படும்னு ஒரு மெமோரியலாக சிதறமாக அதை அறிவிக்கிறார். பாருங்களேன், ஏன் எதுக்கு மெமோரியல் இவ, எதுக்கு ஒரு அடையாளம் இவ, எப்போ பரிசுத்தாவியானவர் ஒரு பாவியுடைய கண்களை திறந்து இயேசுடைய மகிமையை காட்டுறாரோ, இயேசுடைய எல்லையற்ற மதிப்பு மகிமை, அவருடைய வர்க் சிலுவையில் அறையப்படுற இயேசு எவ்வளவு மதிப்புள்ளவர் மகிமை உள்ளவர் கண்கள் தெரியுதோ, அந்த பாவியுடைய இருதயம் இப்படித்தான் வேலை செய்யும். எந்த கணக்கும் எந்த அளவும் பார்க்காம, எந்த நிபந்தனையும் பார்க்காம, அளவற்ற விதத்தில் தன்னுடைய அன்பையும் ஆசையும் பாசத்தையும் உடல் பொருள் ஆவியும் தனக்கு கொடுத்து தன் அன்பு காட்டுகிறவன் தான் ஒரு உண்மையான பாவி, ரட்சிக்கப்பட்ட பாவி. அதை நடுவில் ஒரு உதாரணமாக அடையாளமாக அவளுடைய பக்தியை பாருங்க. இதான் ஒரு இருதயத்தின் ரெஸ்பான்ஸ். அது கணக்கு போடாது, ஒரு மெக்கானிக்கலாக அவர் வேணும்னு செய்யாது இல்லைங்களா, செய்யணுமேனு செய்யாது. ஒரு எந்த விதமான கணக்கும் இல்லை, தன்னை தன் உடல் பொருள் ஆவி சகலத்தையும் எவ்வளோ கொடுத்தாலும் இவருக்கு பத்தாது, அவ்வளோ மகிமையானவர் அப்படின்னு இயேசுடைய மதிப்பையும் மகத்துவத்தையும் கண்ணால் பசுத்தாவினால் உணரப்பட்ட பாவியினுடைய பதில் பாருங்களேன். அந்த பெண்ணுக்கு எவ்வளோ தெரியும்னு தெரியாது, இயேசு செத்த உடனே நமக்கு என்ன கிடைக்கும்னு தெரியும்னு தெரியாது இல்லைங்களா? தெரியுமா? அதுக்கு சீஷர்களுக்கே தெரியலையே. ஆனால் இயேசு மேலே எவ்வளோ அளவு அன்பு மதிப்பு ஆவியானவர் பிதாவானவர் அவளுக்கு வெளிப்படுத்தி இருந்தார்னா, இயேசுடைய மகத்துவம் எந்த அளவுக்கு அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, எனக்கு சகலதையும் உரியது உள்ளதெல்லாம் கொடுத்து அன்பு செய்ய தக்கவர் இவர், இவர் பாத்திரமானவர். தன் வாழ்க்கையெல்லாம் இருந்த அந்த பரிமள தைலத்தை திறந்து ஒரு அஞ்சு ட்ராப் பண்ணி ஊற்றிடலாம், ஸ்மெல்லுக்கு வரட்டும்னு ஊற்றியிருந்தால் போதும், அதுவே பெரிய ஸ்மெல். மூடி கழுத்தை, அந்த பாட்டில் கழுத்தை உடைச்சி அவர் தலை மேலே ஊற்றி மீதியை காலில் ஊற்றி முடியை எடுத்து கழுவி விடுறா, தொடச்சி விடுறா. என்ன அன்பு, என்ன பக்தி! ஐயோ இவ்வளோ விலை இருக்குதே, இவ்வளோ இது நமக்கு, அதுக்காகவே நோ கேர். இவர் மேலே இருக்கிற அன்பு, இவர் மேலே இருக்கிற மதிப்பு எந்த அளவுக்கு அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்களேன், எந்த அளவுக்கு பக்தி. இந்த பெண்ணை ஏன் நடுவில் வைக்கிறாரு? மோசமான தலைவர்கள், துரோகி அப்போஸ்தலன் ஈ சீசன் நடுவில் எங்கேயோ இருந்த கதையை எடுத்துகிட்டு வந்து ஏன் இங்கே வைக்கிறாரு? எனக்கு என்ன தெரியுது, மத்தேயு நம்ம இந்த சிலுவை காட்சிக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த மூணு கேரக்டரில் எதுலையாவது ஒன்றில் நம்மளை பார்க்க விட கட்டாயப்படுத்துகிறேன். எதுலையாவது ஒன்றில் தான் நீங்கள் இருக்கிறீங்க, இங்கே உட்காந்துருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த மூணில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. இது ஒரு கண்ணாடி. இந்த மத்தேய புத்தகத்தை இப்போலாம் படிக்க போகிற வரலாறுனா படிக்கும்போது, ஆ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, பாஸ்ட் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணார், இது வரைக்கும் நான் பார்க்கல, ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுன்னு கேட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு இல்லை இந்த பாடங்கள். இந்த பாடம் ஒரு கண்ணாடியாக இருக்க போகுது. சில நேரத்தில் நம்ம விண்டோ ஷாப்பிங் போவோம் இல்லைங்களா? விண்டோ ஷாப்பிங்னா ஒன்றும் வாங்க மாட்டோம், போய் போய் பார்த்துட்டு வருவோம், மால்லெல்லாம் பண்ணுவோம். மாலில் இல்லாமல் இந்த கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டு இந்த மெஞ்சி ரோடெலாம் போகும்போது வெளியில் கிளாஸ் இருக்கும், உள்ள பொருளுங்க இருக்கும். நம்ம வெளியிலேருந்து கிட்ட போய் பார்த்தோம்னா அந்த உள்ளே இருக்கிற பொருளெல்லாம் தெரியும். நம்ம கொஞ்சம் தூரம் வந்தோம்னா நம்ம மேலே பிரைட்டாக லைட் அடிக்கிறதுனால அதே கண்ணாடி, அதே ஒரு கண்ணாடியாக இருக்கும், ஒரு நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி மாதிரி மாறிப்போம். அதே மாதிரி தான் இந்த பகுதிகள் எப்படி இருக்க போகுது, கொஞ்சம் கிட்ட பார்த்தோன்னா அந்த நிகழ்ச்சிகள் வரலாறு நடந்தது எல்லாம் தெரியும். கொஞ்சம் ஸ்டெப்பு பின்னாடி போய் கொஞ்சம் உத்து பார்த்தோன்னா உங்களை நீங்கள் அதில் பார்க்கலாம். அப்படித்தான் இந்த பகுதி எழுதப்பட்டிருக்கு. அதனால தான் இந்த மூணு காட்சிகள் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி வைக்கிறார். எப்பா நீ இருதயம் எங்கள் காலில் உட்காந்துருக்கிறவனே, நீ எங்கே இருக்கிற, எங்கே இருக்கிற யோசிச்சுப்பார். அந்த மாயமால தலைவர்கள் இடத்துல நீ உட்காந்துருப்பியா இன்னைக்கு? இன்னைக்கு அது நடந்திருந்தா, இன்னைக்கு அந்த தேதியாக இருந்திருந்தா நீ எந்த கூட்டத்தில் இருந்திருப்ப? அந்த மாயமால தலைவர்களோடு உட்காந்துக்கிட்டு இயேசுவை சிலுவையில் அறையணும்னு திட்டம் போட்டிருப்பியா? வெள்ளை அடிக்கப்பட்ட வெளியில் ஒண்டி பக்தி, மறுஜன்மம் அடையாத எல்லா இருதயங்களும் தங்களுடைய இருதயத்தை மறைச்சிக்கிறதுக்கு வெளி பக்தி வேஷம் போடுறது. வெளி சடங்குகள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, சர்ச்சுக்கு போகணும், பைபிளை படிக்கணும், டெய்லி ப்ரேயர் பண்ணணும், கம்யூனியன் எடுக்கணும், அதெல்லாம் வெளி வேஷம் பண்ணுறது. நானும் பக்திமானவன், நானும் பரலோகத்துக்கு போகிறவன் வெளி பக்தி வேஷம். ஆனால் உள்ள இருதயத்தை ஒன்றும் தொடறதில்லை, வெளி பக்தி வேஷம், சடங்காக மதத்தை நடத்துறது. ஐயோ அந்த தலைவர்கள் மாதிரி ஒரு போதை நான் ஆயிர மாட்டேங்க பாஸ்டர், நீங்கள் சொல்லலாம். வேதம் என்ன சொல்லுது? மாம்ச சிந்தை தேவனுக்கு பகை. பகை என்ன பகை தெரியுமா? மறுஜன்மம் அடையாத ஒவ்வொரு இருதயமும் சான்ஸ் கிடைச்சா இயேசுவை கொள்றதுக்கு ரெடியாக இருக்கும், சான்ஸ் கிடைச்சா போதும். பகை, மாம்ச சிந்தை தேவனுக்கு பகை. ஒவ்வொரு மறுஜன்மம் அடையாத ஒரு இருதயமோ மாம்ச இருதயமோ தங்க இருதயத்தை மறைச்சிக்கிறதுக்கு தான் நாங்களும் இயேசுவை நம்புகிறோம் அப்படின்னு வெளிவேஷம் போடுறது, சர்ச்சுக்கு வர மாதிரி வர்றது, பைபிள் படிக்கிற மாதிரி படிக்கிறது. ஏன் இயேசு மேலே தங்களுக்கு இருக்கிற பகை வெளிப்படுறதில்லை? கம்யூனியன் எடுக்கிறோம், பக்தியாக ஜெபம் பண்ணுறோம், ஆனால் உண்மையான இயேசுவை பார்க்கும்போது. ஆனால் அவங்களுக்கே ஒரு இயேசுவை வச்சுருந்தாங்க, இந்த இவங்க அவங்களுக்கே ஒரு மேசையாக வச்சுருலையா? குதிரையில் வருவார், ரோமர் அடிப்பார், எங்களெல்லாம் பெருசாக ராஜ்யமாக்குவார், அந்த இயேசு அவங்களுக்கு பிடிச்சிச்சு. அதே மாதிரி நீங்களும் இங்கே உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு இயேசு வச்சுருக்கலாம். அன்பான இயேசு, அருமையான இயேசு, என் மெய்ப்பன் இயேசு, நேசிக்கிற இயேசு, கலங்காது இருப்பீங்களா இயேசு, அந்த மாதிரி ஒரு இயேசு வச்சுருக்கலாம். ஆனால் எந்த இயேசு எப்போ உங்கள் இருதயத்தை பாவத்தை சீர்கேட வெளிப்படுத்துகிறாரோ அப்போ அவர் பிடிக்கிறது இல்லை உங்களுக்கு, இல்லைங்களா? அப்படி இருக்கிறீங்களா நீங்கள்? கொலதார எண்ணம் உங்களுக்கு வருதா? சர்ப்பத்தின், அதனால தான் அந்த விஷம், அந்த விஷம் மறுஜன்மம் அடையாத உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கும், சர்ப்பத்தின் வித்துகள், அதனால தான் விரியன் பாம்பு குட்டிகளே என்றார். எந்த இயேசு நம்ம இருதயத்தை வெட்டரங்கமாக்குறாரோ நீ வெறும் வெளிவேஷம் தான், வெள்ளை அடிக்கப்பட்ட கலரை தான் வார வாரம் வந்துட்டு போறேன். இருதயத்தில் உனக்கு ஒண்ணுமே இல்லை, இருதயத்தை ஒன்றும் தொடுறது இல்லை. இப்படி இருந்தா நீ நரகத்தின் பிள்ளையா இருப்ப, பிசாசின் பிள்ளையா இருப்பேன்னு அவர் கடிந்து கொள்ளும் போது அவர் நமக்கு பிடிக்கிறது இல்லை. அவர் மேலே ரொம்ப கோவம் வருது. என்னங்க இவ்வளோ கேட்குறாரு, என்ன எவ்வளோ செய்கிற, என்ன அவருக்கு மேலே அப்படின்னு அவர் மேலே கோவம் உங்களுக்கு வருதா? சர்ச்சுக்கு வர்றதை பொறுத்துக்கிறது வர்ற அவர் வசனத்தை அவர் மேலே இருக்கிற பகை எப்படியெல்லாம் வெளிப்படும் தெரியுமா? அவர் வசனம் மனசுலேயே நிற்கிறது இல்லை. நமக்கு பிடிக்காதவங்க பேசுனா நம்ம மனசுலேயே வச்சுக்குவோமா? வச்சு பாருங்களேன், கேட்கணும் கேட்கலாம், மறந்துடுறது. அதுக்கப்புறம் அதெல்லாம் ரொம்ப அதெல்லாம் என்டர்டெய்னிங்காக இல்லை ஆர்ட்டில். அவருக்கு பேசினாரே மாதிரி மரியா இதயத்திலேயே வச்சு தியானித்த மாதிரி இல்லை. ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற பகை விட மாட்டேன். இன்னைக்கு நீங்கள் இருந்தால் அந்த தலைவர்களோடு தான் உட்காந்துருப்பீங்க. உள்ளுக்குள்ள அவர் வசனத்தை பிடிக்கிறது இல்லை. ரொம்ப நேரம் அவர் கூட ஜபம் பண்ணோம்னா பிடிக்கிறது இல்லை. சபைக்கு வரணும்னா பல்ல கடிச்சு பொறுத்துக்கிறது. உங்கள் இருதயத்தை இந்த கண்ணாடி காட்டுதா? கொலகார இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறீங்களா? அந்த தலைவர்கள் மாதிரி வெள்ளை அடிக்கப்பட்ட கலர் உள்ளுக்குள்ள ஒன்றுமே இல்லை. உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. இந்த இயேசு எப்போ உங்க பாவத்தை சுட்டி காட்டுறாரோ, இந்த இயேசு எப்போ என்னை விட்டு அகன்று போங்க, என்னை விட்டு அகன்று போங்க. ஸ்தபிக்கப்பட்டவர்களே, பிசாசு அவனோடு தேவன் தேவத்துவதற்கு ஆயத்தம் பண்ண இடத்துக்கு போங்க. இந்த இயேசு எப்போ உன் விக்கிரத்தை நீ விட்டு வரலன்னா நீ நரகத்துக்கு தான் போவேன். உன் கண்ணு உனக்கு இடரல் பண்ணுச்சுன்னா அதை பிடுங்கி போடு, இல்லை நான் உன்னை நரகத்துக்கு தள்ளுவேன். உன் என்னை பின்பற்றுகிறவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கிட்டேன் பின்னாடி வரணும். அந்த இயேசு உங்களுக்கு பிடிக்குதா? வச்சு பாருங்களேன், நல்லா பிரசங்கம் இருக்கும்போது தான் இயேசு உங்களுக்கு பிடிக்குதா? தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் புருஷனையும் வெறுக்காவிட்டால் என் சீஷனா நீ இருக்க முடியாது. அந்த இயேசு பிடிக்குதா? அந்த இயேசு மேல கோவம் வருதா? எவ்வளோ தான் பண்றது, எவ்வளோ தான் கொடுக்கறது இவருக்கு? போனோமா சேர்ச்சுக்கு போனோமா முடிச்சோமான்னு முடிச்சா நம்ம வேலையை வாழ்க்கையை பார்க்கணும், நம்ம இஷ்டத்தை பார்க்கணும். எப்போ பார் அவர் ஏன் நினச்சிக்கிட்டு இருக்கிறது? அவர் லார்ட், அவர் என்ன எவ்வளோ தான் கேட்பாரு? அப்படி நீங்கள் இருக்கிறீங்களா? இந்த தலைவர்களை பார்த்து படிங்க. இப்படிப்பட்டவங்க தான் வெறும் வெளிவேஷம் மதவேஷம். அப்படிப்பட்ட கிறிஸ்து எப்போ உங்கள் சுயநலத்தை சுட்டி காட்டுறாரோ அப்போ அந்த கிறிஸ்துவை பிடிக்கிறதில்லை. அவருடைய பிரசங்கம் பிடிக்கிறதில்லை இல்லைங்களா? அந்த மாதிரி பிரசங்கெல்லாம் பிடிக்கிறது இல்லை. இந்த மாதிரி நீங்களும் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கலாம், வெளி வேஷம் மாதிரி. இல்லை அந்த யூதாஸ் மாதிரி யோசிச்சு பாருங்க. அந்த படம் உங்கள் அந்த கண்ணாடியில் உங்களை பார்க்குறீங்களா? சர்ச் மெம்பர் நீங்கள் அறிக்கையிட்டீங்க, ஆண்டவருக்கு நான் உண்மையாக இருப்பேன். எந்த அளவுக்கு வெளியில் நாடகம் போட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு ட்ரெஷராக ஆக்கிட்டாங்க. பணப்பையே உங்ககிட்ட வரங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது, ஆனால் அவனுக்குள்ள ஒரு விக்கிரம் இருந்துச்சு. பொருளாசை, பண ஆசை. அவன் ஒரு திருடன்றார் ஆண்டவர். அவன் ஒரு திருடன். அந்த மாதிரி இருக்கிறீங்களா நீங்கள்? இயேசுவை நீங்கள் எதுக்கு விற்க போகிறீங்க? 30 வெள்ளிக்காசு பார்த்த ஒரு சந்தர்ப்பம் அவனுக்கு வந்தவுடனே இயேசுவாவது சபையாவது விட்டுட்டு போயிட்டான். நீங்கள் எதுக்கு விற்க போகிறீங்க இயேசுவை? யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா அவன் இருதயம் முழுமையாக இயேசுக்கு இல்லை, அவன் இருதயத்தை ஒரு விக்கிரத்துக்கு கொடுத்து வச்சிருந்தான். வெளியில் ஒண்டி அப்போஸ்தலனாக இருந்தான். ஏ சான்ஸ் கிடைச்சவொடனே ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டான். ஏன்னா அதுக்கும் எக்ஸ்கியூஸ் வச்சுருக்கிறான். எனக்கு இல்லை பணம், எதுக்கு? ஏழைங்களுக்கு உதவி செஞ்சுருக்கலாமே அப்படின்னு. இயேசுவை விட அவனுக்கு அந்த பணம் ரொம்ப முக்கியம், அந்த விக்கிரம் ரொம்ப முக்கியம். எதுக்கு இயேசுவை நீங்கள் விற்பீங்க? யோசிச்சு பாருங்களேன். இயேசுவை விட ஏதாவது முக்கியமாக உங்களுக்கு இந்த உலகத்தில்? அதுக்காக கூட இயேசுவை நீங்கள் விட்டுருவீங்களா? நீங்கள் ஒரு யூதாஸ் தான், உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தான் காத்திருக்கு. வந்துடும் அது, கொஞ்சம் காலம் போகட்டும், கொஞ்சம் சந்தர்ப்பம் கிடைக்கட்டும், அப்போ தெரியும். சில பேர் வருஷ கணக்கில் தெரியுறதுல 50 வருஷத்துக்கு அப்புறம் தெரியுது, அப்போ தான் அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிது. அவங்களுக்கு கேட்ட 30 வெள்ளிக்காசு வந்துடும், விற்றுட்டு இயேசுவை கொடுத்துட்டு போயிடுவான். வாலிபருங்க எதுக்கு விற்க போகிறீங்க? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஆசைகள் என்ன? நல்லா லக்ஸீரியஸ் ஒரு அழகான ஒரு பெண்ணா, ஒரு லக்ஸரியஸ் பையனா? அவன் அவிசுவாசியாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் 30 வெள்ளிக்காசு கொடுத்து அது எனக்கு ரொம்ப தேவை, ஒரு லக்ஸரியஸ் லைஃப் ஸ்டைல், அதுக்கு இயேசுவை வித்துருவேன் நான். அப்படி இருக்கிறீங்களா? எதுக்கு விற்க போகிறீங்க? யூதாசா இயேசுவை எதுக்கு விற்க போகிறீங்க? ஒவ்வொருத்தருக்கும் பிசாசு கொண்டு வருவான் 30 வெள்ளிக்காசு, அப்போ தான் தெரியும் நீங்கள் யூதாசுன்னு. ஒருவேளை நீங்கள் ட்ரெஷரர் அப்போஸ்லர்னா கூட இருக்கலாம். குடும்பம் முக்கியமா? உங்கள் வேலை முக்கியமா? உலகத்தில் நீங்கள் செய்கிற தொழில் முக்கியமா? எதுக்கு இயேசுவை விற்க போகிறீங்க? ஒரு போதும் யூதாசாக இருந்துடாதீங்க. அவனுடைய இந்த தலைவர்களுடைய முடிவு பாருங்களேன். இந்த யூதாசுடைய முடிவை யோசிச்சு பாருங்களேன். இயேசுக்கிட்ட வந்து யூதாசாக இருக்கிறது உள்ள கொடுமை. அவர் என்ன சொன்னார் கடைசியில் அவன் முடிவு நாண்டுகிட்ட சேர்த்தான். இயேசு என்ன சொன்னார் அவனை பார்த்து, அவன் பிறக்காம இருந்தாலே நல்லமாக இருந்திருக்குமே. அந்த முடிவு தான் உங்களுக்கும் வரும். யோசிச்சு பாருங்க, உங்களை பார்க்குறீங்களா? உங்களுக்கு ஒரு இயேசு எல்லாம் ஆமாங்க, இயேசு ஒரு ஐடல். இது ரெண்டும் நான் ஆகக்கூடாதுங்க பாஸ்டர், ரெண்டும் பயங்கரம்னா ஒரே வழி என்ன தெரியுமா? இந்த பக்தி உள்ள பெண்ணில் நம்மளை பார்க்கணுங்க. நடுநிலையில் நம்ம நிற்கவே முடியாது. இல்லை இதுக்கு ரெண்டுலேயும் நான் இருக்கிறேன்னா சாத்தான் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சந்தர்ப்பம் வரும், 30 வெள்ளி காசு கொண்டு வருவான், உங்களை யூதாசாக மாற்றாமல் இருக்க மாட்டான். யோசிச்சு பாருங்களேன், ஏன்னா ஒரு மோசமான முடிவு. இது ரெண்டுலேயும் இருக்கக்கூடாது, இது ரெண்டுலேயும் நம்ம போகக்கூடாதுன்னா ஒரே வழி என்ன தெரியுமா? உங்களுடைய இருதயத்தை வெளிப்படுத்துது. ஐயோ நான் இது ரெண்டும் இருக்கக்கூடாதுன்னா இந்த பெண்ணு மாதிரி இருக்கணும். இந்த பெண்ணில் உங்கள் ஆவியை பார்க்குறீங்களா? இந்த பெண்ணுக்கு இயேசு மரணத்தினால் வரக்கூடிய எண்ணி முடியாத ஆசீர்வாதங்கள்லாம் தெரியல. ப்ரொபிசியேஷன், பாவ கிருபாதார பலி, அதனால் பரிசுத்தாவி நமக்கு கிடைக்கும், நீதிமான் ஆக்குதல், அந்த எந்த பாடமும் தெரியல. ஆனால் மறிக்க போகிற இயேசு மேலே தன் அடையாளம் காட்டி அவர் மேலே வச்சிருக்கிற அன்பில் தன் உள்ளது உரியதெல்லாம் ஊத்துறார். ஊத்துற அன்பு உங்களுக்கு இருக்கா? உங்களை பார்க்குறீங்களா? இயேசுவே நான் உங்களை நேசிக்கிறேன், என் உடல் பொருள் ஆவியெல்லாம் கொடுத்து உங்கள் அன்பு செய்கிற நான் ரெடியாக இருக்கிறேன். நீ என்னுடைய எல்லாத்துக்கும் பாத்திரமானவர், நான் எவ்வளோ கொடுத்தாலும் எவ்வளோ செஞ்சாலும் பத்தாது இயேசுவே. அப்படி இருக்கா? இல்லை மினிமலிஸ்டிக் கிறிஸ்டியன்ஸ், ஐயோ இவ்வளோ தான் ஜபம், அதுக்கு மேலே இல்லை, ரொம்ப கால்குலேட்டடு, இவ்வளோ தான் சர்ச்சுக்கு வர்றது, இவ்வளோ நேரம் தான் பிரசங்கம், இவ்வளோ தான் இது மினிமம் முடிஞ்சிச்சா நம்ம வேலையை பார்க்கணும், எல்லாம் மினிமல். அப்படி உங்க இருந்த இருக்கா? இந்த பெண்ணை பார்த்து படிங்க. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவுடைய மகத்துவம் எவ்வளவு நம்ம கண்கள் திறக்கப்பட்டிருக்கு. உங்க கண்கள் திறக்கப்பட்டிருக்கா? ஆவியானவர் அந்த அளவுக்கு மகிமை உள்ளவர் இயேசு, என் உள்ளதை உரியதெல்லாம் கொடுத்து அவர் ஆராதிக்க நன்றி செலுத்த பாத்திரமானவர் அவர் என்ற அளவுக்கு இயேசுடைய மகிமையை கண்ணால் திறந்து பார்க்கறதுக்கு பார்க்கலன்னா குருடா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். யூதாசை குருடாக்குன மாதிரி, தலைவர்களை குருடாக்குன மாதிரி நீங்களும் இன்னைக்கு குருடா இருக்கிறீங்க. அவளுடைய ஆவியில் உங்களுடைய ஆவியை பார்க்க முடியுதா? கடவுள் தான் நமக்கு ஒரு காட்சியை கொடுக்கணும். அவளை மாதிரி ஆகணும். அவளை மாதிரி ஆகிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா ரொம்ப கடிந்து கொள்ளுறதுக்கோ, உங்கள் இருதயம் வெட்ட வெளிச்சம் ஆகிறதுக்கோ ரெடியாக இருக்கணும். அதை டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஏன்னா எப்பப்பாரு பக்தி, அனலான பக்தி, குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாத எல்லாரையும் அவமானப்படுத்தும். அந்த சீஷர்களே அவமா, இவளுடைய பக்தினால அந்த சீஷர்கள் எல்லாரும் வெட்டரங்கமானாங்க பாருங்க. யூதாசை எக்ஸ்போஸ் பண்ணிருச்சு இது அவனுக்கு பாருங்களேன். அவன் வெளிப்பட்டான். அந்த சீஷர்ங்க யூதாஸ் மாத்திரம் இல்லை, அந்த சீஷர் எல்லாருமே என்னத்துக்கு இந்த வேஸ்ட்டு? இயேசுடைய மகத்துவத்தை அவ்வளோதான் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க அவங்க பாருங்களேன். அதை விற்று ஏழைகளுக்காவது கொடுத்துருக்கலாமே, இயேசு அவ்வளோதான் அவங்களுக்கு. எப்படிப்பட்ட யூதாஸ் பாருங்களேன், ஒரு கால்குலேட்டிங். அவர் சொன்ன மாதிரி ஒரு 5 ட்ராப்ஸ் ஒண்டி ஊற்றிட்டு மத்தத்தை வைக்கல, உடைச்சி எல்லாம் ஊற்றி எல்லாத்தையும். இவ்வளோதான் அவனால் செய்ய முடிஞ்சிச்சேன்னு அவளுக்கு வருத்தம். வேற எல்லாம் உலகத்தில் இருக்கிற எல்லா பரிமள தைலத்தை எடுத்துகிட்டு வந்து கொட்ட முடியாதா? இங்கே இருக்கிறோம். அவளுடைய பரிமள தைலம் இன்றைக்கும் இந்த ரூமில் வாசனை அடிக்கிற மாதிரி அவளை பற்றி நம்ம பேசுகிறோம். உங்கள் பக்தி யார் பேசுவாங்க? உங்கள் பக்தி எந்த அளவுக்கு நீங்கள் பரிமை, ஒரு கால்குலேட்டடாக ஒரு கணக்காக உங்களுடைய பக்தியெல்லாம் ஒரு புக்கில் எழுதுகிற அளவுக்கு பக்தி வந்து அது பக்தியே கிடையாது. இப்படிப்பட்ட இயேசுவை உண்மையாக உங்களுக்கு தெரியும், இவர் பரிசுத்தாவி உங்கள் கண்களை திறந்திருக்கிறாருன்னா நீங்கள் அவருக்கு செய்கிற ஆராதனையும் சேவைக்கும் விளக்கமே இருக்கக்கூடாது. கொட்டி கொட்டி இன்னும் செய்யணும், ஆர்வமாக செய்யணும், ஆர்வத்தோடு செய்யணும், அவர் சபைக்காக அவருக்காக உழைக்கணும், அதுக்கெல்லாம் ஒரு பாரமாக கஷ்டத்தாக பார்க்கவே கூடாது. அந்த மாதிரி ஆவி உங்களுக்கு இருக்கா? யோசிச்சு பாருங்களேன், எந்த அளவுக்கு ஆவிக்குரிய பகுத்தறிவு இவளுக்கு. இவளை பார்த்தா நமக்கு பொறாமையாக தான் இருக்கு. இவ மாதிரி இல்லாமல் நீங்கள் பிரதான ஆசாரியராக கூட இருக்கலாம், இவ்வளோ மாதிரி இல்லாமல் நீங்கள் அப்போஸ்தலனாக கூட இருக்கலாம், ஒரு பிரயோஜனம் இல்லை. இயேசு மேலே எந்த அளவுக்கு அன்பு, இயேசுடைய மகிமை மாட்சிமை எந்த அளவுக்கு தெரிஞ்சு அவருக்கு எல்லாத்தையும் கொடுக்கணுன்றுடைய இருதயம் ஆசை உங்களுக்கு இருக்குது, அதை பொறுத்து தாங்க நீங்கள் யாருன்னு காட்டுது. அந்த தான் இந்த படத்தில் நம்ம பார்க்குறோம். தேவன் தான் இப்படிப்பட்ட ஆவியை நம்மளுக்கு கொடுக்கட்டும். ஜெபம் பண்ணுவோம்.